பைபிள்ல மத்தேயு 9வது அதிகாரம் நீங்க திருப்பி வச்சுக்கலாம். ஜெபம் பண்ணலாம். அருமையான ஆண்டவரே, இந்த வேலைக்காக நன்றி செலுத்துகிறோம். இந்த நேரத்திலையும் எங்களை மறவாதவர் நீர் ஒருவர் தான் ஆண்டவரே. பரலோகத்தில் இருந்தாலும் எப்பொழுதும் எங்க மேலதான் உங்களுடைய அக்கறை கரிசனம். தாய் மறந்தாலும் நீர் மறவாமல் எங்களை எங்க மேல் பரிதபிக்கிற தேவன், பரிதபிக்கிற பிரதான ஆசாரியர். சீரழிவுகளுக்கு, எஞ்சி இருக்கிற பாவங்களுக்கு, எங்களுக்கு இருக்கிற சத்துக்களோடு நாங்கள் போராடி வரும்போதும் எங்களுக்கு தொடர்ந்து கிருபையை தந்து இதோ இந்நாள் வரைக்கும் விசுவாசத்தில் உங்களுடைய வல்லமையினால் எங்களை காத்து வந்த தேவன் நீர். ஆண்டவரே, உங்களுடைய வார்த்தை எங்களுக்கு மெய்யாகவே பெரிய வெளிச்சம் அப்பா. உங்களுடைய வார்த்தை நீர் வெறும் நிகழ்த்தினது மாத்திரம் இல்லாம, பேசினது மாத்திரம் இல்லை, அதோடு விடாமல் உங்களுடைய சபைக்கு என்றென்றைக்கும் அது ஒரு வழிநடத்தலாக, வெளிச்சமாக, உங்களுடைய சித்தத்தை வெளிப்படுத்துகிறதாக இருக்கும்படி எழுத்து தந்து அதை வாசித்து நாங்கள் படித்து உங்களுடைய சித்தத்தை அறிய ஏற்படுத்திக்கிற உங்களுடைய ஞானத்துக்கு நன்றி செலுத்துகிறோம். இந்த நேரத்திலையும் ஆண்டவரே, இதோ ஒரு ஒரு குளிரான ஒரு இடத்தில் ஒரு குளிர்காய வரும் மாதிரி உங்களுடைய வேதத்தை சுத்தி அனாதையா திக்கட்டவர்களா வந்திருக்கிறோம். எங்களை அனல் மூட்டி, எங்களை பலப்படுத்தி, எங்களை ஆறுதல் படுத்தி, எங்களை வழிநடத்தி, எங்களோடு பேசி உங்களுடைய இருதயத்தை எங்களை வெளிப்படுத்தி இந்த ஜபத்தை எங்கள் ஆண்டவராகிய இயேசுவின் நாமத்தில் ஏறெடுக்கிறோம் நல்ல தேவனே. மத்தேயு 9வது அதிகாரம் 35ல் இருந்து அந்த அதிகாரம் முடிய 38வது வசனம் வரைக்கும் நம்ம வாசித்து அந்த செய்தியை பார்க்கலாம். பின்பு இயேசு சகல பட்டணங்களையும் கிராமங்களையும் சுற்றி நடந்து ஜப ஆலயம் உபதேசித்து ராஜ்யத்தின் சுவிசேஷத்தை பிரசங்கித்து ஜனங்களுக்கு உண்டாயிருந்த சகல வியாதிகளையும் சகல நோய்களையும் நீக்கி அவர்களை சொஸ்தமாக்கினார். அவர் திரளான ஜனங்களை கண்டபோது அவர்கள் மெய்ப்பனில்லாத ஆடுகளைப் போல் தோய்ந்து போனவர்களும் சிதறடிக்கப்பட்டவர்களுமாய் இருக்கிறபடியால் அவர்கள் மேல் மனதுருகி தம்முடைய சீஷர்களை நோக்கி, அறுப்பு மிகுதி, வேலையாட்களோ கொஞ்சம். ஆதலால் அறுப்புக்கு எஜமான் தமது அறுப்புக்கு வேலையாட்களை அனுப்பும்படி அவரை வேண்டிக் கொள்ளுங்கள் என்றார். இங்க கடைசியாக எப்போ ஒரு சூழ்நிலையோ ஒரு மனுஷர்களையோ பார்த்து ரொம்ப பரிதபிச்சிருக்கிறீங்க, ரொம்ப பரிதாபப்படுறதுன்னு இருக்கு இல்லைங்களா, ரொம்ப ஒரு பிதி நமக்கு நடத்துற இந்த, நான் நினைச்சு பார்க்கும்போது ரெண்டு நிகழ்வு எனக்கு ஞாபகம் வருது. நம்ம நடத்துற ஜிஆர்டி ஸ்பெஷல் ஸ்கூல்ல வந்து ஒரு பெண்ணுக்கு, ஒரு கேர்ள், மனம் தெரியல, ஆனா ரொம்ப ஏழை குடும்பத்திலேருந்து வந்த பெண்ணு. அந்த பெண்ணுக்கு ஒரு அண்ணன் ட்ரக் அடிக்ட். பல வருஷங்களாக அந்த பெண்ணை வீட்டில இருந்து பலாத்காரம் செஞ்சிருக்கிறான். அது மாத்திரம் அவ இல்லாம அவனுடைய ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் வீட்டில் வந்து அந்த பெண்ணை ரொம்ப இது பண்ணியிருக்கிறாங்க. நம்ம போய் ஸ்கூல்ல பிக்கப் பண்ணிட்டு கூட்டு வந்து இங்க ட்ரெயின் பண்றோம். இந்த ஸ்கூலுக்கு வரும்போது தான் அதுக்கு ஒரு ரிலீஃப், வீட்டுக்கு போகும்போதெல்லாம் கொடுமை தான். அது ரொம்ப நாட்களா நடந்திருக்கு. அந்த எனக்கு அந்த வீடியோ எல்லாம் எடுத்து இந்த குழந்தைய பிக்கப் பண்ணும் போது எடுக்கும்போது அது மூளையில போய் உட்காந்துக்கிட்டு துணி கூட இல்லாம பயந்துகிட்டு நடுங்கிட்டு உட்காந்துருக்கோம். இவங்க தான் போய் துணி எல்லாம் போட்டு கூப்பிட்டு வருவாங்க. அந்த வீடியோ காட்டும் போது ரொம்ப மனசே உருகி போகுது, என்ன ஒரு உலகம், என்ன ஒரு பயங்கரம் அப்படின்னு. அதை எடுத்து போய் டெஸ்ட் எல்லாம் பண்ணோம்னா இது பல நாட்களா நடக்குது அப்படின்னு பாசிட்டிவ் ரிசல்ட் வந்துச்சு. இதை பார்த்த உடனே, இதை கேள்விப்பட்ட உடனே மனசெல்லாம் உருகுது. ஆனால் என்ன, இதுக்கு ஏதாவது செய்யணுமே, என்ன செய்யுது, என்ன செய்யுது, போலீஸ் கிட்ட போகலாமா, லீகல் ஆக்ஷன் எடுக்கலாமா, இல்லை மீடியா கிட்ட போகலாமா, என்ன செய்யலாம், ஏதாவது ஒன்று பண்ணே பண்ணணும் அப்படின்னு நான் இருக்கிற வேலையில் நான் ரொம்ப இதுக்காக ஜெபம் பண்ணோம். ஜெபம் பண்ணி ஆனால் இதுக்கு முயற்சி எடுத்து லூர்தம்மாவும் தீபாவும் போய் ஒரு நல்ல ஹாஸ்டல் பார்த்து ஆண்டவருடைய பராமரிப்பு நம்ம ஜெபத்துக்கு பதில் கொடுத்து ரொம்ப அருமையான ஒரு ஹாஸ்டல் ஆர்கனைசேஷன் வந்து ஹெல்ப் பண்ணி நாங்கள் அந்த பிள்ளைய பார்த்துக்கிறோம். அங்கே வீட்டிலேருந்து அவங்க மதருடைய பெர்மிஷனை வாங்கி அங்கே பெர்மனெண்ட்டாக அந்த குழந்தைய வச்சு அவங்க ட்ரெயின் பண்ணுறதுக்கு அங்கேயே வச்சுக்கிட்டாங்க. அப்படி ஒரு காப்பாற்றுற ஒரு நிலம வந்துச்சு. அது பார்க்கும்போது ஏதாவது ஒன்று செய்யாமல் இருக்க முடியறதில்லை, அதை செய்யணுன்ற ஒரு வைராக்கியம் நமக்கு வருது, அந்த அளவுக்கு பரிதவிப்பு நமக்கு வருது. இன்னும் போன நேரத்து வந்து நம்ம பிரதர் விசாரிச்சுக்கு வந்துகிட்டு இருக்கிற ராஜேஷ்ன்றவர், அவங்க குடும்பத்தில் கேரளாவில் வந்து ஒரு மாமி அவங்க இறந்துட்டாங்களாம். இறந்துட்டு அவங்க போய் அவங்களுக்கு ஃபியூனரலுக்கு போகலான்னு பார்த்தா ஃபுல்லாக ஸ்டேட்டே கட் ஆகிட்டு இருக்குது, ட்ரெயின் இல்லை, பஸ் இல்லை, ஒன்றும் இல்லை. 10 நாள் அவங்க போய் மாட்டிக்கிட்டாங்க, வரவே முடியல. ஃபோன் இல்லை, எலக்ட்ரிசிட்டி இல்லை, ஒன்றும் இல்லை. ஆனால் அங்கே இருக்கிற அகோர காட்சிகளை அவர் கொஞ்சம் விவரிக்கும் போது எனக்கே மனசு உருகி போச்சு. எல்லா இடத்துலையும் தண்ணி, எத்தனையோ பேர் சாவுறாங்க. சாகும்போது எங்கே புதைக்கிறது, புதைக்கிறதுக்கு இடம் இல்லை. எப்படி இருக்கும் யோசிச்சு பாருங்கள, உடம்பெல்லாம் ப்ளோட் ஆகிடுது. தண்ணியிலெல்லாம் பார்த்தோன்னா மாடுகள் செத்த மாடுங்க, பூனைங்க, நாய்கள்லாம் செத்து மெதுக்குதுங்க. அந்த தாலுக் ஆஃபீஸ் போய் பார்த்தோன்னா ப்ரெக்னென்ட் உமன் பிள்ளைங்கள்லாம் அழுகுறாங்க. அப்பா அம்மா எங்கெங்கெல்லாம் போயிட்டாங்கன்னு தெரியல, கேம்ப்பில் அங்கங்கே அவசரத்தை கூப்பிட்டு போயிட்டாங்க. சின்ன சின்ன பிள்ளைங்க அப்பா அம்மா எங்கே இருக்கிறாங்கன்னு தெரியாமல் கத்துதுங்க, கதறுதுங்க. ப்ரெக்னென்ட் உமன், ப்ரெக்னென்சி டில் டைம் வந்துடுச்சு. ஹாஸ்பிட்டலில் ஆக்சிஜன் இல்லை, ஸ்டெராய்டு, எங்கே பார்த்தாலும் ஸ்மெல்லு, எங்கே பார்த்தாலும் செத்த இது வாசனை இப்படி இருக்குது. அதில் விவரிக்கும் போது நமக்கு மனசே உருகுது இல்லைங்களா, வாட் சேட், எவ்வளோ ஒரு இது அப்படின்னு நமக்கு ரொம்ப மனசு உருகிற ஒரு நம்ம உள்ளிக்குள்ளேயே ஒரு மாதிரி ஒரு ஃபீலிங் ஆகுது. இன்னைக்கு நம்ம படிக்கிற பகுதி நம்மள ஆண்டவருடைய இருதயத்தில் இருக்கக்கூடிய ஒரு ஒரு பரிதவிப்பு பகுதி, ஒரு பகுதி. நம்ம ஒருவேளை கேட்டு பார்க்கலாம், தேவகுமாரன் இந்த உலகத்துக்கு வரும்போது அவர் முழுதும் முழுமையான மாநிலத்திலையும் முழுமையான தெய்வீகத்திலையும் வந்தார், தெய்வீகம் இருந்த தேவன், எப்படி அவர் போய் அத்தனை ஜனங்களுக்கு போய் அவர்னால ஊழியம் செய்ய முடிஞ்சிச்சு, அவருடைய ரகசியம் என்ன, ஏன் எத்தனை தேவைகள் அவர் சந்திக்க முடிஞ்சிச்சு, எத்தனை ஜனங்கள், விதவிதமான ஜனங்கள், விதவிதமான தேவைகள், அவங்க தேவைகளை எப்படி சந்திக்க முடிஞ்சு, அவ்வளோ பெரிய தியாகமான காரியங்களை செய்து அவர் ஊழியம் எப்படி அவர்னால செய்ய முடிஞ்சிச்சு, என்ன அவரை ஊக்குவிச்சிச்சு அப்படின்னா, இன்னைக்கு போட்டிருக்கிற பகுதி கொஞ்சம் அவருடைய இருதயத்தை திறந்து இதுதான் காரணம் நமக்கு காட்டு, அவர் உள்ளத்துல என்ன ஓடிட்டு இருக்குப்பா, இதுதான் காரணம் அவர் அப்படி தள்ளுனதுக்கு காரணம் அப்படின்னு காட்டுற மாதிரி இந்த வசனத்தில் போட்டிருக்கு. திரளான ஜனங்களை கண்டு, தமிழ்ல மனது உருகினார்னு வருது. ஆக்சுவலா அந்த அவர் என்ன ஆச்சுன்னு சொல்றதுக்கு மனித குலத்தில் மனித பாஷைகள்ல வார்த்தைகள் இல்லை, வார்த்தைகளே இல்லை. அவர் உள்ளுக்குள்ள ஆன ஒரு ஃபீலிங், ஒரு பரிதவிப்பை கொடுத்த ஃபீலிங் அங்க போட்டிருக்கு, மனது உருகினார். இந்த காரியம் தான் அவர் அத்தனை காரியங்களை செய்ய வைத்தது. அதை பத்தி நம்ம இன்னைக்கு பார்க்க போறோம். பார்க்கும்போது நம்ம வாழ்ற உலகம் அதை தெரிஞ்சுக்கணும், ஒரு சுயநலமான உலகம், ஒரு ஒரு மனது உருகிற உருக்கமே இல்லை. நிறைய பேருக்கு மனது உருகிறதுனா கூட என்னன்னு தெரியாது. அந்த மாதிரி ஒரு உலகத்துல தான் நம்ம வாழ்றோம். நம்ம நம்மளுடைய இது நமக்கு தான் உருகுவோம், ஆனா வெளியில எல்லாம் பார்த்து மன உருகிற எண்ணமே நம்மளுக்கு இல்லை. அத மன உருக்கம்ன்றதே நமக்கு இல்லை. இதை பார்க்கும்போது உங்களை பத்தி எனக்கு தெரியாது, ஆனா என்ன பத்தி பார்க்கும்போது இந்த பகுதி வந்து ஏன் இருதயத்தை ஆராய்ந்து பார்த்து எனக்கு இருக்கிற குறைவு எடுத்து காமிச்சிச்சு. ஏன் இயேசு மாதிரி சுவிசேஷ பணியில நம்ம ஆர்வமா இல்லை, ஏன் சுவிசேஷ பணியில நமக்கு இருக்கிற பிரச்சனை என்ன அப்படின்றத ஒரு பரிசுத்தாவி ஒரு தெளிவா எனக்கு உணர்த்தின மாதிரி எனக்கு ஆச்சு, தெளிவா உணர்த்தின மாதிரி ஆச்சு. ஏன் அந்த மாதிரி செய்யல? நிச்சயமாக எனக்கு அந்த ஹெல்ப் வேணும், அதை நான் தெரிஞ்சுக்கணும். ஏன்னா வேதம் என்ன சொல்லுது, நம்ம வந்து நம்முடைய கேரக்டர் எப்படி ஆகணும்னா, போக 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 உலக உலகத்துக்கு நீங்கள் ஏற்ற ஒத்த வேஷம் தெரியாமல் உங்க சூழ்நிலைகள், உங்களுடைய கஷ்டங்கள், உங்களுக்கு வர பிரச்சனைகள் உங்களை வடிவமைக்கிறதுக்கு நீங்க விடக்கூடாது. இது என்னை இப்படிதான் பண்ண பார்க்குது, எனக்கு இது இதை இது வந்து இந்த ஆசையை கொடுக்க பார்க்குது, அதுக்கு நான் இடம் கொடுக்க மாட்டேன். இந்த கடினப்படுத்த பார்க்கறதுக்கு இடம் கொடுக்க மாட்டேன். அன்றுக்கு நீங்கள் ஒத்த வேதம் தெரியாமல் உங்கள் மனது புதிதாக இருக்கிறதுனாலேயே வேதத்தை பார்த்து படிச்சு படிச்சு மறுரூபம் ஆகுங்கள். இயேசு மாதிரி நம்ம ஆகணும், ரொம்ப ரொம்ப இயேசு மாதிரி ஆகணும். இந்த பகுதி நமக்கு இயேசுடைய உள்ளத்தில் என்ன இருக்குன்னு காமிக்குது, காமிச்சு அவரு அந்த அளவுக்கு ஊழியம் செய்ய வைத்த காரணம் என்னன்னு காட்டுது. அதை பார்த்து நம்மளும் மாறணும். நமக்கு சுவிசேஷ பணியில இல்லாத ஆர்வம் இல்லாத இருக்கிறதுக்கு ஒரே காரணம், மையமான காரணம் என்ன தெரியுமா? மனதுருக்கம் இல்லை, மனதுருக்கம் இல்லை. அவர் உருகின மாதிரி மனதுருக்கம் ரொம்ப குறையும். அதை பார்த்து நம்ம படிச்சுக்கணும் இல்லையா, அதை பார்த்து நம்ம தெரிஞ்சுக்கணும். அதுதான் இந்த பகுதி நமக்கு கற்றுக் கொடுக்கறத பார்க்கலாம். நாலு காரியங்கள் இந்த பகுதியில் நம்ம பார்க்கலாம். முதலாவது 32 வசனத்துல வந்து அவருடைய ஊழியத்தின் சுருக்கத்தை, இப்பதான் அப்போதெல்லாம் செஞ்சு முடிச்சுட்டாரு, முடிச்சுட்டு அதை கன்க்ளூட் பண்றாரு. கன்க்ளூட் பண்ணும்போது இயேசு கிறிஸ்துவோட ஊழியத்தை சுருக்கி ஒரு வசனத்தில் சொல்லுகிறார், அதை பார்ப்போம். ரெண்டாவதாக அவர் அப்பேற்பட்ட ஊழியம் செய்ததுக்கு ஒரு அவருக்கு இருந்த நோக்கம் என்ன, அதை பத்தி பார்க்கலாம். அடுத்ததாக அவர் ஜனங்களை எல்லாம் பார்த்து ஒரு ஒரு ஆராய்ந்து ஒரு ஸ்டேட்மெண்ட்டை சொல்றார், அறுப்போ மிகுதி வேலையாட்களோ குறைவு. அந்த ஒரு ஸ்டேட்மெண்ட்டை பார்க்கணும். அடுத்ததாக அவர் சீஷர்களுக்கு ஜெபம் பண்ணும்படிக்கு ஒரு கட்டளை இருக்கிறார், வேலையாட்களுக்காக ஜெபம் பண்ணு. இந்த நாலு காரியங்கள் நான் ஆனஸ்டா உங்களுக்கு சொல்றேன், இது எல்லாத்தையும் ஒரே பிரசங்கத்தில் அடக்கணும்னு ரொம்ப போராடினேன், ரொம்ப போராடினேன். ஏன்னா சில பேர் எப்பதான் மத்திய முடிக்க போறாருன்ற, சீக்கிரம் முடிக்கலாம் முடிக்கலாம் நானும் ட்ரை பண்றேன், முடியல. இது ரெண்டு பிரசங்கமா தான் பார்க்கணும், ரெண்டு தலைப்பை தான் இன்னைக்கு நான் பார்க்க போறேன். ஓகே, சரி. முதலாவது இயேசு கிறிஸ்து ஊழியத்தின் சுருக்கம், summary of the ministry of Jesus Christ. 35th வசனத்துல பாத்தீங்கன்னா, பின்பு இயேசு சகல பட்டணங்களையும் கிராமங்களையும் சுற்றி நடந்து ஜப ஆலயங்களில் உபதேசித்து ராஜ்யத்தின் சுவிசேஷத்தை பிரசங்கித்து ஜனங்களுக்கு உண்டாயிருந்த சகல வியாதிகளையும் சகல நோய்களையும் நீக்கி அவர்களை சுத்தமாக்கினார். இயேசு வந்து எல்லா கிராமங்கள், கிராமங்கள் மாத்திரம் இல்லாம நகரங்கள் சுற்றி என்ன போட்டிருக்கு, சுற்றி ஏசி கார்ல போயிட்டு வரல நம்ம போற மாதிரி, நடந்து நடந்து சுற்றி நடந்து. ஜோசிஃபஸ் என்ற ஒரு ஹிஸ்டாரியன் சொல்றாரு, 204 கிராமங்கள் நகரங்கள் அந்த டைம்ல இருந்துச்சு, அது ஒண்ணு விடாம எல்லா கிராமங்களும், அது மலை மேல இருக்கிற கிராமமா இருந்தாலும் சரி, மலை மேல ஏறி போய் பள்ளத்தாக்குல இருக்கிற கிராமமா குக்கு கிராமமா இருந்தாலும் சரி, அங்க போய் வழியில போற வயல்கள்ல திராட்சை தோட்டங்களை எல்லா ஜனங்களையும் சந்தித்து அவர் இந்த ஊழியத்தை செய்தார். என்ன ஊழியம்? ஜப ஆலயங்களில் உபதேசித்து, உபதேசம்னா வேத வசனத்தை விளக்கி, ராஜ்யத்தின் சுவிசேஷத்தை பிரசங்கித்து, பிரசங்கம் பண்ணார். பிரசங்கம், ஒரு பிரசங்கம் போது ஒரு ஹெரால்ட், ஒரு அறிவிப்பு ராஜ்யத்தை பத்தி. ஒரு அது என்ன மாதிரி பிரசங்கம்? சுவிசேஷம், குட் நியூஸ். உங்களுக்கெல்லாம் குட் நியூஸ், நீங்கெல்லாம் வாழ மாதிரி வாழ்நாள் எல்லாம் வீண் நாளா ஏன் கழிக்கிறீங்க, ஏன் இப்படி வாழ்றீங்க, இப்படி வாழ வேண்டிய அவசியம் இல்லை. தேவராஜ்யம் சமீபமா வந்திருக்குது, தேவராஜ்யம் வந்திருக்குது, அந்த தேவராஜ்யத்துக்குள்ள வந்துருங்க. பிசாசு ராஜ்யத்துல இருந்து அவர் ராஜ்யத்துக்குள்ள வந்துருங்க. அது வர ஒரே வழி என்ன? மனம் திறந்து விசுவாசிங்க, அந்த ராஜ்யத்துக்குள்ள வந்துடலாம். எண்ணி முடியாத நித்தியமான ஆசீர்வாதங்கள் உங்களுக்கு கிடைக்கும் அப்படின்னு எல்லா இடத்துலயும் பிரசங்கம் பண்ணார். பிரசங்கம் பண்ணி சுவிசேஷம் பிரசங்கம் பண்ணார். அடுத்தது மூணாவதாக உபதேசித்தார், ஜெபாலயத்தில் வேத வசனத்தை விளக்கி கொடுத்தார், ஊரெல்லாம் பிரசங்கம் பண்ணாரு, வீடு வீடா, தெரு தெருவா, ரோடு ரோடா, அந்த கடற்கரையில எல்லா இடத்துலயும் போய் பண்ணாரு. பண்ணிட்டு இன்னொரு காரியத்தையும் செஞ்சாரு, பலஸ்தீனால அங்க இருக்கிற எல்லா வியாதிகளையும் நோய்களையும் சொஸ்தமாக்கினார். எல்லா வியாதிகள் ஜனங்களுக்கு மத்தியில் அவருடைய ஊழியத்தில் 2:9 அதிகாரத்துல 9:8-9 நம்ம பார்த்துட்டு வந்த அதிகாரங்கள்ல வெறும் சாம்பிள் தான் போட்டிருக்கு. அவர் செஞ்ச அற்புதங்களை எழுதணும்னா யோவான் சொல்லிட்டார் இல்லைங்களா, இந்த உலகத்துல பேப்பர் இல்ல, புக் பத்தாது. ஏன்னா பலஸ்தீனாலேயே வியாதியே இல்லாம பண்ணிட்டார். அந்த அளவுக்கு அற்புதங்கள் எல்லா இடத்துலயும் செய்யாததுன்னு இல்லை, எல்லாத்தையும் செஞ்சுட்டார், செஞ்சு முடிச்சு அதை செஞ்சார். மூணு காரியத்தை அவர் செஞ்சிருக்கிறார், பிரசங்கித்து, உபதேசித்து, சுஸ்தமாக்கி. ஒவ்வொரு நாளும் காலையிலிருந்து மாலை வரைக்கும் அப்படின்னு நம்ம இந்த வசனத்தை படிக்கும் போது உங்களுக்கு என்ன ஃபீலிங் ஆகுது? ரொம்ப ஈஸி, ஆ பண்ணித்தாரு, அப்புறம் அடுத்த வசனம் நம்ம போயிடலான்னு தோணும். நிறைய டைம்ல அப்படிதான், நானும் அப்படிதான் ஆரம்பத்தில் மண்டே படிச்சுட்டு ஓகே இதுல என்ன இருக்கு பிரசங்கம் பண்ணிட்டு போனாரு. இந்த ஃபீலிங்கே நமக்கு தெரியறது இல்லை. ஏன் தெரியறது இல்லைன்னா, நம்ம நினைக்கிறோம் தேவகுமாரன் அவர்னால என்னங்க செய்ய முடியாது, வானத்தை மலையை தூக்கிடுவாரு, வானத்தை இது பண்ணிடுவாரு. ஆனா என்ன புரிஞ்சுக்கணும், அவர் முழுமையான தேவகுமாரனா இருந்தாலும் நம்ம விசுவாச அறிக்கை சொல்லுது, மனுஷனுக்கு இருக்கக்கூடிய எல்லா விதமான பலவீனங்களும் எல்லா விதமான மனுஷ இயற்கைக்கு இருக்கக்கூடிய குணங்களும் அவருக்கு இருந்துச்சு. இவர் மனுஷனாக தான் போய் செஞ்சார், மனுஷனாகத்தான் போய் செஞ்சார். அதை பார்க்கும்போது அது எவ்வளவு கஷ்டம்னு நமக்கு தெரியுமா? ஒரு சில நேரங்களில் ப்ரீச் பண்ணணும் போது ஒரு கான்ஃபரன்ஸ் எடுத்தோம்னா 4-5 தடவை ப்ரீச் பண்ண பிறகு என்ன ஆகுது, 1 மணி நேரம் ப்ரீச்சிங், அப்புறம் 6 மணி நேரம் பிரேக், அப்புறம் ஈவினிங் ரெஸ்ட், உள்ள அப்படி பிரேக் எடுத்து ப்ரீச் பண்ணும்போது ஒன்றும் இல்லாமல் டயர்டாக போயிடும். ஐயோன்னு டயர்டாக போயிடும், ரொம்ப டயர்டாக போயிடும். ஆனால் அவர் போனது எப்படி, எல்லா இடத்துலையும் நடந்து போய், நம்ம காரில் தான், ஏசி காரில் தான் ட்ராவல் பண்ணுறது, நல்ல ஃபெசிலிட்டியோடு ஒரு ரூமு இல்லைங்களா. நான் இங்கே வந்து ரொம்ப கத்த வேண்டியது இல்லை, எனக்கு கொஞ்சம் பேசினாவே மைக் எடுத்து அந்த பின்னாடி எல்லாம் கேட்குது இல்லைங்களா. நான் பிரசங்கம் பண்ணும்போது கடற்கடையான கோழி ஓடி வர்றதில்லை, மேன் ஆடு வர்றதில்லை, பேய் பிடிச்சவங்க வர்றதில்லை, வியாதி பிடிச்சவங்க வர்றதில்லை, ஒரு டிஸ்ட்ராக்ஷனும் இல்லை. ஆனால் அவர் நடந்து போய் ஊர் ஊரா கிராமங்களுக்கு போகும்போது வயல்ல நின்று பிரசங்கம் கூட்டமா வரும்போது எவ்வளவு கத்தி பிரசங்கம் பண்ணணும், கத்தி பிரசங்கம் பண்ணும்போது அங்க கோழிங்களும் ஆடுங்களும் மாடுங்களும் காக்காங்களும் குருவிகளும் எவ்வளவு டிஸ்ட்ராக்ஷன்ஸ், அதெல்லாம் கடந்து அவர் பிரசங்கத்தை பண்ணணும். மைக் இல்ல, மைக் இல்லாத காலத்துல ஒவ்வொரு இடத்துலயும் போய் நடந்து பிரசங்கம் பண்ணணும் பாருங்களேன். அந்த மாதிரி போய் பண்ணிருக்கிற பிரசங்கம் பண்ணி நகர நகரமாக கிராம கிராமமாக 204 நகர கிராமங்கள். ஒரு தடவை சென்னைக்கு போயிட்டு சர்ச்சில் போய் பிரசங்கம் பண்ணிட்டு வரணும்னா 4 வாட்டி யோசிப்பேன் நான், எப்படி போகிறது எப்படி போகிறது, போயிட்டு வந்து 1 வாட்டி போயிட்டு வந்துட்டாவே அப்பாடா 1 வாரம் உடம்பு ஆகிறது. 204 கிராம நகரங்கள் ட்ரெயின்ல நான் போயிட்டு வரேன், பஸ்ல போயிட்டு வரேன், கொஞ்சம் கூட நடந்து போய் யோசிக்க முடியுமா? நடந்து போய் எவ்வளோ டயர்டு. அதோ நம்ம பண்ற மாதிரி பிரசங்கம் அவருக்கு இருக்கும், ஒப்பு சொப்பு இல்லாம ஆத்மாவிய ஊர்த்தி பிரசங்கம் பண்ணுவார். அவருடைய பிரசங்கத்துல எல்லாத்தையும் ஊர்த்தி பிரசங்கம் பண்ணுவார். தேவ ராஜ்யம்னா என்ன மாதிரி அவர் பிரசங்கம் இருந்திருக்கும், அவருடைய பிரசங்கம் ஒரு பிரசங்கிக்கு தான் புரியும். நான் ஒரு டைம்ல நான் சொல்லியிருக்கிறேன் உங்களுக்கு, 3 வாட்டி ப்ரீச் பண்ணிட்டு போயிட்டு மண்டே போய் பார்த்தீங்கன்னா ஒரு கல் மாதிரி படுத்துருக்கணும்னு தோணும், உடம்பெல்லாம் வலிக்கும், மூளை வேலை எழுந்திரிச்சு செஞ்சா மண்டே தான் ரொம்ப மிஸ்டேக்ஸ் பண்ணுவேன் நான், என்ன சொல்கிறேன் என்ன பண்ணி வச்சிருக்கிறேன் எல்லாம் திட்டுவாங்க. ஏன்னா யூ கான்ட் மண்டே மூளை வேலை செய்யாது, அப்படி நமக்கு ஆயிடுது. ஒரு பிரசங்கிக்கு தான் தெரியும் அந்த கஷ்டம். ஆனால் இவர் பாடி இவர் சோல் எல்லாத்தையும் விட்டு அவ்வளோ பிரச எவ்வளோ டயரிங்காக இருக்கும் அவனால் புரிஞ்சிக்க முடியுதா? கிராம கிராமமாக நகர நகரமாக எவ்வளோ தன்னை வத்தி எடுத்துரும், எவ்வளோ பெரிய எக்ஸசைஸ் அது. அது பிரசங்கம்னும் போது பிரசங்கத்துக்கும் உபதேசத்துக்கும் வித்தியாசம் இருக்கு. பிரசங்கம்னா மனிதர்களுடைய உணர்ச்சிகளுக்கும் அவங்களுடைய சித்தத்துக்கும் பேசுறது. நீங்கள் ஏன் இப்படி இருக்கிறீங்க, நம்ம மாறணும், நம்ம இது பண்ணணும் அப்படின்னு இதான் கொடுக்கறது இப்போ பிரசங்கம். ஆனால் உபதேசம் வித்தியாசம், உபதேசம் வந்து மனுஷனுடைய மைண்டுக்கு பேசுறது, இன்ஃபர்மேஷன் கொடுத்து அவங்க எஜுகேட் பண்ணுறோம், அதான் இன் டீச்சிங். டீச்சிங்க்கும் இதுக்கும் அதான் வித்தியாசம், பிரசங்கம் வேறு டீச்சிங் வேறு. டீச்சிங்கு அந்த காலத்தில் நடக்கிற ஜபாலய டீச்சிங் வந்து எப்போ பாரு டயலாகாக இருக்கும், அவரையே பேசிகிட்டே போக மாட்டார், நடுவில் கேள்வி கேட்கலாம். இப்போ நம்ம கான்ஃபரன்ஸ்லாம் அப்படி தான் நடத்துகிறோம், நடுவில் கேள்வி கேட்கலாம், அங்கே கேள்வி கேட்கலாம். கேள்வி கேட்கும்போது அது எவ்வளோ ட்ரைனிங், ஒரு லாயர் மாதிரி அவர் நிற்கணும், எல்லா கான்சன்ட்ரேட்டட் எனர்ஜியோடு தனக்கு இருக்கிற எல்லா வல்லமையோடு presence of mind ஓடு நின்று, ஏன்னா கேஸ் எந்த பக்கம் திரும்பும்னு தெரியாது, எந்த பக்கம் ஆர்குமெண்ட் வரும்னு தெரியாது, எல்லாத்துக்கும் சரியான பதில் அவங்க கொடுக்குற ஆர்குமெண்ட் அது தப்புன்றதை நிரூபிக்கணும். என்னுடைய காருக்கு எவிடன்ஸை நான் ப்ரொடியூஸ் பண்ணணும், லாயர் மாதிரி வாதாடணும். டீச்சிங்னா அதான், அவர் அப்படி டீச்சிங் பண்ணும்போது யார் பண்ணிட்டு இருக்காரு, ஜப ஆலயத்தில் யார் ஃப்ரெண்ட்ஸாக இருப்பாங்க அவருக்கு, வரிசையர்களும் வேதப்பாரர்களும் அந்த ஜபாலய தலைவர்களும் அந்த அவர் எப்படா கண்டுபிடிக்கலாம், தப்பு கண்டுபிடிக்கலான்னு வந்து எல்லாம் உட்காந்து ஜபாலயத்தை கேட்கும். தனக்கு விரோதமாக இருக்கிற மக்களுக்கு முன்னாடி போய் அவர் பிரசங்கம் பண்ணால் எவ்வளோ கஷ்டம், எவ்வளவு ட்ரைனிங், எவ்வளவு டயர்ட் ஆகும். ஒவ்வொன்றுக்கும் பதில் சொல்லி கேள்விக்கு இது பண்ணி ஊர் ஊரா ஜபாலயம் ஜபாலயம் 204 ஊருங்க ஜபாலயங்கன்னா வெரி டிஃபிகல்ட். உன்னால் யோசிக்க முடியுமா அதுல இருக்க மென்டல் ஸ்ட்ரெயின் எக்ஸாஷன் ரொம்ப பெருசுங்க. அதோடு விட்டாரா வேற என்ன செஞ்சாரு, எல்லாருடைய வியாதிகளையும் சுகப்படுத்தினார், வியாதிகளையும் சுகப்படுத்தினார். இதுவே பெருசு. ஆனா வியாதிகளை சுகப்படுத்தினார் போது அவரு கொஞ்சம் கூட ஒரு சும்மா தொட்டுட்டு அப்படி இப்படியா போனாரு, வியாதிகளை தொட்டுட்டு வெளியெல்லாம் பண்ற விடியெல்லாம் எல்லாருக்கும் சுகாயிட்டு அப்படி உள்வர்றாங்க அப்படியா பண்றாரு. அவரு ஒவ்வொருத்தனையும் தொடும் போது அந்த தொடும் போது அவர் ஃபீல் பண்றாரு இல்லையா. ஒவ்வொரு இடத்துலயும் போகும்போது மனதுருகி அந்த பெண்ணு வந்து தொடுது, என்கிட்ட இருந்து வல்லமை போனதுன்றாரு இல்லைங்களா. அந்த ஒரு குரு செவிடங்கிட்ட முன்னாடி நிற்கும் போது பெருமூச்சு விடுறாரு, லாசகத்து கல்லறைக்கு முன்னாடி நிற்கிறாரு அழுகுறார். ஏன்னா அவங்க வழியை இவர் அனுபவிச்சார், எவ்வளவு வர்த்திப்போம் எவ்வளவு எனர்ஜி அவருக்குள்ள போய் களைப்படைந்திருப்பாரு. அந்த களைப்பை பத்தி வேதம் நமக்கு சொல்றதான் பார்க்காம இருக்க கூடாது. எங்கேயாவது அவர் போகும்போது என்ன நடக்குது, போகும்போது எப்படி போனாரு, என்ன சமாரியாக்கு போறாரு, முடியல அவனால உட்கார்ந்துடுறாரு, டயர்டாகி போய் உட்காந்துடுறாரு, தண்ணியில் மயக்காடிச்சோ என்னவோ உட்காந்துட்டு சீசர்ல சாப்பாடு வாங்கிட்டு வர போறாங்க. அவர் எங்கேயோ உட்காந்து தண்ணி விடுமான்னு கேட்கிறாரு. எவ்வளவு டயர்டு, உன்னால யோசிக்க முடியுமா எவ்வளவு உழைப்பு எவ்வளவு டயர்டு. தேவகுமார் ஒரு இடத்துல கப்பல்ல போறாங்க, கொஞ்சம் டைம் அவர் கிடைச்சிருக்கு, போய் கப்பல் கீழே படுத்துக்கிறாரு. புயல் அடிக்குது, காத்து அடிக்குது, போட்டெல்லாம் ரொம்புது, ஒண்ணுமே அவர் எழுப்ப முடியல. எந்த அளவுக்கு டீப் டயர்டா இருந்தா, உடம்பு களைப்பா இருந்தா அப்படி படுப்பாரு. அவருடைய உழைப்பை பத்தி நம்ம பார்க்கணும். கிராமந்தோறும் போனார், ஊர் தோறும் போனாருன்னா நம்மள மாதிரி போல நடந்து போய் எவ்வளோ போதகம் பண்ணி பிரசங்கம் பண்ணி எல்லாருடைய அற்புதம் தான். மனசே மனுஷன் ரொம்ப உழைச்சார் உழைச்சார். அந்த இயேசுவை தான் பார்க்குறோம். பிளாஸ்டிக் இயேசு இல்லை, டக் டக்கு நாங்கள் போயிட்டு குச்சி குச்சி ஊர் ஊரா போயிட்டு தங்கலிங்க தொட்டிட்டு அற்புதம் பண்ணிட்டு வரல, உழைச்ச இயேசுவை நம்ம பார்க்கலாம் பாருங்களேன். அதான் அவருடைய ஊழியம். என்ன ஊழியம், உபதேசித்து பிரசங்கம் பண்ணி பிரசங்கித்து தேவனுடைய ராஜ்யத்தை பிரசங்கம் பண்ணி எல்லோரையும் சுஸ்தமாக்கினார். அவர் அற்புதம் செஞ்சதும் பார்த்தீங்கன்னா அவர் அற்புதம் வந்து ஒவ்வொரு அற்புதமும் செய்யும் போது தொட்டு செய்யறார். அதை கவனிச்சு பார்த்துருக்குமா, தொட்டு செய்யறார். ஏன் அவர் எல்லாரையும் நிக்க வச்சு பண்ணியிருக்கலாம் இல்லையா. இங்க மண்டியால வந்து 5 ரூபா டாக்டர்னு ஒருத்தர் இருக்கிறார், அவங்க கிட்ட போனீங்கன்னா சுடிதார் போட்டவங்களா எப்படி வாங்க, புடவை கட்டினவங்களா எப்படி வாங்க, உங்களுக்கெல்லாம் அவர் மருந்து உங்களுக்கெல்லாம் அவர் மருந்துன்னு எழுந்து தரமா, அவர் பண்ணி வியாதி பிடிச்ச குஷ்டரோகிங்களா எப்படி வாங்க, இவங்கெல்லாம் தப்பானிங்களா எப்படி வாங்க, உங்களுக்கெல்லாம் சுகம், ஏன் குஷ்டரோகிகள சுகப்படுங்க. அவர் பண்ணியிருக்க முடியும், நிறைய பேர் பண்ணியிருக்க முடியும். ஆனா ஒவ்வொருத்தரையும் தொட்டு அவங்களோடு தன்னை அடையாளம் காமிச்சு கொண்டு அவங்க வழி என்னன்னு தெரிஞ்சு அவருடைய ஏன் அப்படி தொடுறாரு. ஏன்னா கடவுள் வந்து காரூண்யம் அல்லவர், ரொம்ப பரிதபிக்கிறவர், கஷ்டத்தோடு நம்மளை பரிதபித்து நம்மளோடு கஷ்டத்தை அதை உணர்றவர், அதை அவருடைய அன்பை அவருடைய அரவணைப்பை உணர்ணும்னு கூட்டமாக ஊழியம் செய்ய வரல. கூட்டமாக அங்கே போனார், இவர் பெரிய கூட்டத்தை நடத்தினார், இங்கே கூட்டத்தை நடத்தினார்ன்ற ஊழியம் இல்லை அவருக்கு. ஒவ்வொரு மனுஷனையும் தொட்டு தனிப்பட்ட ஊழியம், அந்த மாதிரி ஊழியத்தை பார்த்துருக்குறோமா. தட்ஸ் த மினிஸ்ட்ரி ஆஃப் ஜீசஸ், தட்ஸ் த மினிஸ்ட்ரி ஆஃப் ஜீசஸ். பாருங்களேன் ஒவ்வொருத்தரையும் தொட்டு. வேத வசனம் என்ன சொல்லு தெரியுமா, அவருடைய மனுஷீகத்தில் வந்து அவர் வந்து பாடுபடுறத கத்துக்கிட்டார். பாடுபடுறத மதிமயக்கும் சத்தியம்னு சில நேரத்தில் இது எப்படி புரிஞ்சுக்கிறது, தேவன் உலகத்தை படைத்து தேவன் வந்து எல்லாம் அவருக்கு தெரிஞ்சிருந்தாலும் தனிப்பட்ட அனுபவமா வழின்னா அவருக்கு தெரியாது. ஏன்னா அவரு பாக்கியம் பிளஸ்டா எப்போ இருக்கிறதுனால அவருக்கு வருமனா என்னன்னு தெரியாது, தனிப்பட்ட விதமா தெரியாது. வலினா என்னன்னு தெரியாது, வறுமை அவமானம்னா என்னன்னு தெரியாது. அதெல்லாம் அவரு அனுபவிக்கணும் என்பதற்காகவே ஏழையாக பிறந்து கஷ்டத்துல பிறந்து அதை அனுபவிச்சது எதுக்காக, அந்த மாதிரி படுறவங்களோடு பரிதவிப்பதற்காக, பரிதவிக்கிற பிரதான ஆசாரியார் இருப்பதற்காக. அதனாலதான் வியாதி மனுஷனை பார்க்கும்போது நம்முடைய அக்கிரமங்களை அவர் சுமந்தாருன்னா குஷ்டரோகம் அவருக்கு வந்துடல, அந்த குஷ்டரோகி என்ன வழிபட்டானோ அந்த வழியை தானும் அனுபவிச்சார், அந்த பரிதவிப்போடு அனுபவிச்சார். அதை தான் பார்க்கணும் பாருங்களேன். அவருக்கு அவமானம்னா என்னன்னு தெரியும், தனிமைனா என்னன்னு தெரியும். ஒரு சந்தோஷமான வாழ்க்கையை அவர் வாழ்றதுக்கு பிறக்கல, கஷ்டத்தெல்லாம் தெரிந்து கொண்டார். ஏன் தெரிந்து கொண்டார், அப்படி தெரிந்து கொண்டார் தான் பரிதவிப்பு எனக்கு இருக்க முடியும், அந்த பரிதவிப்புல தான் என்னுடைய ஊழியர், அதன் அடிப்படையில தான் நான் இப்படி ஊழியர் செய்ய முடியும். நம்ம அப்படி கத்துக்கிறோமா? பரிதபித்து பாருங்களேன், பரிதபித்து. ஓகே, இது வந்து ரொம்ப கிறிஸ்தவத்தில் ரொம்ப விசேஷம். என்ன தெரியுமா, எல்லா மதங்கள்ல ஒரு வித்தியாசம் நமக்கு இருக்கிறது வந்து நம்ம பரிதபிக்கிறவங்க. We are compassionate people. வேதம் சொல்லுது, we should பிரதானமா நமக்கு என்ன இருக்கணும்னு தெரியுமா, எல்லாத்துக்கும் ஒரு காரணம் சொல்லிக்கிட்டு குற்றப்படுத்திக்கிட்டு அவங்க அது இவங்க இப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறவங்க, we should be very compassionate. உருகிறவர்களா இருக்கணும், மனது உருகிறவர்களா நம்ம இருக்கணும் பாருங்களா. அதான் நமக்கு சொல்லுது. நம்ம ஒரு வேலை அற்புதம் செய்ய முடியாது இப்போ இல்லைங்களா, அந்த வரம் நமக்கு கொடுக்கல, ஆனா பரிதபிக்க முடியும் இல்லையா? நம்மளால பரிதபிக்க முடியும், நம்ம சுகப்படுத்தினா முடியாது. ஆனா நான் என்ன நம்புறேன், காஸ்புல் அன்பை வந்து பரிதபிப்பின் மூலமா நம்ம காட்ட முடியும். நம்மளால என்ன செய்ய முடியுமோ அதை செஞ்சு நம்ம காட்டு. இந்த உலகத்துல வந்து மிஷினரிஸ் பாருங்களேன், வெறும் வந்து காஸ்புல வண்டி அறிவிக்கல, அந்த காஸ்புலோடு அந்த மக்களுடைய கஷ்டத்துக்கு ஏதாவது எஜுகேஷனை கொண்டு வந்தாங்க, மெடிசன்ல கொஞ்சம் இம்ப்ரூவ்மெண்ட் பண்ணாங்க. வில்லியம் கேரி எல்லாம் வெறும் காஸ்புல்ல மாத்திர, பல லிட்ரேச்சர்ல எவ்வளவு ஏன் அதெல்லாம் பண்ணாங்க, அதெல்லாம் காஸ்புல் அன்பினுடைய வெளிப்பாடு பாருங்களேன். அதுதான் நம்ம பார்க்குறோம். இதுதான் மற்ற மதங்களுக்கும் நம்ம வாழ்கிற காலத்தில் இதான் நம்மளை வித்தியாசப்படுத்தணும். ஏன் யோசிச்சு பாருங்க, மற்ற மதங்கள்லாம் பிரிவினைகள் டிஸ்கிரிமினேட் பண்ணுது பீப்புளை, பிரிவினைகள் வெறுப்பை வளர்க்குது, கோ வெறுப்பு வளர்க்குது. ஒரு ஸ்டேட்டே துள்ளி சாத் செத்துக்கிட்டு இருக்கிற நிலைமையில எபிடமிக் வருமா அது வருமானு இது இல்லாமல் கஷ்டப்படுது. நீங்கள்லாம் பீஃப் சாப்பிட்றீங்க, அதுக்கு தான் உங்களுக்கு இப்படி வந்துக்குது அப்படின்ற ஒரு நாட்டில் நம்ம இருக்கிறோம். 21வது நூற்றாண்டுல நம்ம இருக்கிறோம். இதெல்லாம் மாடு சாப்பிடுறீங்க, அதுக்கு தான் உங்களுக்கு எவ்வளோ ஒரு ஒரு டிஸ்கிரிமினேஷன். ஜெண்டருக்கும் ஆணுக்கும் பெண்ணுக்கும், ஐயப்பா கோயிலில் பெண்கள்லாம் விட்டுட்டீங்க, அதுக்கு தான் உங்களுக்கு எல்லாம் இப்படி வருது. இந்த மாதிரி ஒரு அசிங்கம் பிடிச்ச ஒரு நாட்டில், மத நாட்டில் நம்ம அப்படி நம்ம இருக்கக்கூடாது. பரிதபிக்கிறவர்கள் அதில் தான் நம்ம வித்தியாசத்தை காட்டணும் சரிங்களா. ஓகே, இயேசு கிறிஸ்துவோட ஊழியத்தை நம்ம பார்த்தோம், பிரசங்கம் பண்ணி உபதேசித்து பரிதபிப்போடு அவர்களுக்கு சுகம் கொடுத்தார். ஓகே, ரெண்டாவதாக என்ன பார்க்கிறோம், அவர் இந்த ஊழியம் செய்ய வைத்த நோக்கம் என்ன, வாட் மோட்டிவேட்டட், என்ன மோட்டிவேட்டட் பாருங்களேன். அந்த வசனத்தில் 36வது வசனத்தை போட்டிருக்கு படிங்க. 36
மனதுருகினார்.
இந்த சில வார்த்தைகள்ல இயேசு கிறிஸ்து இதயத்தை பிளந்து நமக்கு அவர் உள்ளத்துல என்ன இருக்குன்னு காட்டுது, கொஞ்சம் திறந்து என்ன இருக்குது அப்படின்னு பார்க்கிறோம். கிளிம்ஸ் ஆஃப் த ஹார்ட் ஆஃப் ஜீசஸ் கிரைஸ்ட். ஒருவேளை அவரு உயர்ந்த மலையான இடத்துல அவர் நின்றுட்டு இருக்கலாம், நின்றுட்டு இருக்கும்போது திரளான பாப்புலேஷன் அவர் பார்க்கிறார். திரளான பாப்புலேஷனை பார்க்கும்போது அவருடைய பார்வை, அந்த பார்வை பார்த்து அவருக்கு ஒரு ஃபீலிங் ஏற்படுது. பார்த்த உடனே அது ஃபீலிங், அவருக்கு பார்த்து அசஸ் பண்ணி ஒரு காரியத்தை கிரகிக்கிறாரு. அந்த கிரகித்த பிறகு அவர் தனக்கு ஏற்படுத்துகிற ஃபீலிங் பற்றி அவங்களுடைய உண்மையான ஆவிக்குரிய நிலைமை, அவங்க சரீர நிலைமையை விட உண்மையான ஆவிக்குரிய என்ன நிலைமைன்னு சொல்கிறார். என்ன அவங்க நிலைமை, மெய்ப்பன் இல்லாத ஆடுகளைப் போல் தோய்ந்து பட்டு செதறடிக்கப்பட்டிருக்கிறது. அவர் பார்த்த போது அவர் என்ன போட்டிருக்கு, மனதுருகினார். மனதுருகினார் அப்படின்னா என்ன அர்த்தம், உண்மையாவே இந்த வார்த்தையை டிரான்ஸ்லேட்டே பண்ண மனுஷ மொழியில இந்த வார்த்தைக்கு இந்த உணர்வுக்கு விளக்கமே இல்லை, வார்த்தைகளே இல்லை, வார்த்தைகளே இல்லை. இதை வந்து அப்போஸ்ட்ல இருந்து தான் காயின் பண்ணாங்க முதல் முதல்ல. இந்த கிரேக்ல பார்த்தோன்னா மூணு வார்த்தைகள் நம்ம வாயில கூட நுழையாது, என்னால ப்ரொனவுன்ஸ் பண்ணி ட்ரை பண்ண ஆனால் முடியல, விட்டுட்டேன் நான் அதை சொல்லவே முடியாது. ஏன்னா ஒரிஜினல் கிரீக்ல இந்த மாதிரி ஒரு வார்த்தை இல்லை, இவங்க தான் இதை கண்டுபிடிச்சாங்க. செப்டியூஜென்ட், அதாவது பழைய பாடி எபிரேயர் புக்கில் இது இல்லை, இந்த கிரேக்லேயே இல்லை. இவங்க தான் கண்டுபிடிச்சி ரொம்ப எக்ஸ்பிரசிவ் வேர்ட், ரொம்ப உணர்வுகளை விளக்குற ஒரு வேர்ட், மகா உள்ளுக்குள்ளே ஏற்படுகிற மகா பெரிய பரிதபிப்புக்கு ஏற்படுகிற ஒரு வேர்ட். அவங்களுக்கு எப்படி தெரிஞ்சிருக்கும் இது, நான் யோசிச்சு பார்க்குறேன். ஒருவேளை இயேசு அப்படி பார்த்து அவங்க மேலே இப்படி படம் போது இவங்க பக்கத்தில் நின்றுட்டு இருப்பாங்க, பார்த்துட்டு அவர் உள்ளுக்குள்ள நடந்த வியாகுலம், அவர் உள்ளுக்குள்ள நடந்த ஒரு ஒரு அசைவு நம்ம உள்ள பார்க்க முடியாது. ஆனா அவர் உள்ளுக்குள்ள ஒரு 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 எரிமலை மாதிரி எரிஞ்சு வெளியில வெடிச்சு வர மாதிரி கண்டெல்லாம் தண்ணி வருது, அவருக்கு முகம்லாம் சுருங்குது, அந்த முகபாவனெல்லாம் மாறுது. அதை பார்த்த இவங்க, இந்த மாதிரி ஒரு மனுஷனுக்கும் ஆனது இல்லையே, இந்த மாதிரி ஒரு மனுஷனும் ஃபீல் பண்ணது இல்லையே, இதுக்கு வேற ஏதாவது ஒரு வார்த்தையை போடணுமே, துக்கம் இல்லை இது, இது வருத்தம் இல்லை, வெறும் பிடி இல்லை, வெறும் பரிதாபம் இல்லை, இது வேற ஏதாவது ஒரு வார்த்தை போடணுமே சொல்லிதான் ஒரு புது வார்த்தையை கண்டுபிடிச்சாங்க. இங்கிலீஷ்ல தெரிஞ்சவங்க ஹி வாஸ் மூட் வித் கம்பாஷன், மூட் வித் கம்பாஷன், மனது உருகினார் அப்படின்னு நமக்கு போட்டிருக்கு. மனது உருகினார் அந்த வார்த்தையை வளர்க்கறதுக்கு நான் ரொம்ப ஹோலி ஸ்பிரிட் பாஷைங்க சில நேரங்களில் வந்து நம்ம டயர் ரொம்ப முயற்சி எடுத்து படிக்கும் போது அது நமக்கு உணருது, ஓரளவுக்கு உணருது. அதை பல விதத்தில் நம்ம விளக்கி கொடுக்கலாம் பாருங்களா. இந்த வார்த்தை பல இடங்களில் வேதத்தில் போட்டிருக்கிறத பார்க்கலாம், சுவிசேஷத்தில் மட்டும்தான் போட்டிருக்கிறத பார்க்கலாம். இதில் மற்ற 14:14 இயேசு திரளான ஜனங்களை கண்டு அவர்கள் மேல் மனதுருகி அவர்களுக்கு உபதேசம் பண்ணினா திருப்பி வருது 14:14. 15:32 வந்து அவங்கெல்லாம் சாப்பிடல, மூணு நாளாக அவர் கூட இருக்கிறாங்க, அதனால சீசர்களை பார்த்து அவங்க சாப்பிடல, அவங்க மேல மனதுருகிறேன், அவங்களுக்கு ஏதாவது கொடுங்க அப்படின்னு மனதுருகி அவங்களுக்கு சாப்பாடு போட்டார். இன்னொரு இடத்துல ஒரு குருடன் வரான், குருடன் வந்து ஆண்டவரே எனக்கு பார்வை கொடுங்கன்னு அவன் மேல மனதுருகி அவன் கண்களை தொட்டார் அப்படின்னு வருது. இன்னொரு இடத்துல ஒரு குஷ்டரோகி வரான், மார்க்ல பாக்குறோம், மத்தையிலையும் பார்த்துருக்குறோம், ஆண்டவரே அவனுடைய சுத்தமனா என்னை சுத்தமாக்குனா, அவனை பார்த்து மனதுருகி அவனை தொட்டு சுகம் பண்ணினார் அப்படின்னு வருது. ஒரு விதவை அவங்க மகன் இறந்து போயிட்டான், ஒரே மகன் இருந்தது செத்து போயிட்டான், சீசு விடோ, திக்கட்டு வரலா மாறு அடிச்சுக்கிட்டு போய் புள்ளைய காஃபின் எடுத்துட்டு போறாங்க போயிட்டு இருக்குது. அங்க பார்த்து அந்த காட்சியை பார்த்து அவர் மனதுருகி அந்த இதை நிக்க வச்சு அந்த பையனை உயிரோடு எழுப்பி அந்த யூவல் கொடுக்குறாங்க. அந்த அந்த வேர்ட்ஸ் அங்கங்க வருத நம்ம பாக்குறோம், இது நிருபங்களையும் வர்றது, இதுல ஓமைகள்லயும் வர்றத பார்க்கலாம். சமாரியன், நல்ல சமாரியன், எல்லாரும் அப்படி இப்படி ஒதுக்கி போயிட்டாங்க. ஏன்னா நல்ல சமாரியன் பார்த்த உடனே அவன் அடிக்கப்பட்டிருக்கிறத அந்த இவனை பார்த்த உடனே அவன் மேல் மனதுருகி அவனை பிடிச்சி தூக்கிட்டு போய் அவனுக்கு உதவி செஞ்சான்னு வருது. இன்னொன்னு கெட்டகுமாரன் கதையில, அந்த கெட்டகுமாரன் திரும்பி வரும்போது தூரத்துல இருந்து வரும்போது அவங்க அப்பா பாக்குறாரு, பார்த்துட்டு அவன் மேல மனதுருகி தாத்தா ஓடி போய் அவனை கட்டி பிடிச்சி அணைச்சி அவனுக்கு முத்தம் கொடுக்கிறார். பல இடங்களில் நம்ம யூஸ் பண்ணியிருக்கிறத பார்க்குறோம். இந்த வேர்டு வந்து எந்த மொழியிலையும் நம்ம விளக்க முடியாது, அமேசிங் வேர்டு. சில கிரீக் வேர்டில் இது என்ன அர்த்தம் இருக்குது, நான் இதை சொல்லும் போது சில பேர் நீங்கள் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கணும், ஏன்னா இது இப்படி விளக்காமல் விளக்க முடியாது. ஓகே, ஏன்னா இந்த வார்த்தை என்ன போட்டிருக்குதுன்னா லிட்ரலாக வந்து என்னுடைய வயிற்றில் இருக்கிற குளங்கள் எல்லாம் இன்டெஸ்டைன்ஸ் இல்லையா, அதெல்லாம் உருகி பவல்ஸ்ன்னுவோம், அதெல்லாம் உருகி போச்சுன்ற மாதிரி ஒரு வார்த்தை, எல்லாம் வெளியில் வர மாதிரி இருக்குன்னு ஒரு வார்த்தை பாருங்களேன். இதே இதே வார்த்தை தான் அப்போஸ்தலர் நடுவில் 1:18 யூதாஸ், ஏன் மூளை ஒர்க் ஆக மாட்டேன்னு தெரியல, யூதாஸ் வந்து அவர் ஹேங் பண்ணும்போது அவர் வந்து அந்த கயிறு கட்ட ஆகி கீழே விழுந்து வயிறு வெடிச்சு எல்லாம் வெளியே வந்துச்சு. அதே வார்த்தை தான் இங்க, அதே வார்த்தை தான், என்னுடைய இதெல்லாம் உள்ளெல்லாம் வெளியே வர மாதிரி இருக்குது, வெளியே வர மாதிரி இருக்குது. லிட்ரலா இங்க வலி, என் வயிற்றுல இருக்கிற இன்டெஸ்டைன்ஸ், குடல், ஸ்பிளீன், லிவர் எல்லாமே கலங்குது, கலங்கி வலிக்குது, எனக்கு ரொம்ப வலிக்குது அப்படின்ற மாதிரி ஒரு வார்த்தை. இட் வாஸ் மூட் வித் கம்பேஷன். என்ன இந்த வார்த்தை போய் பயன்படுத்தி இருக்கிறாங்களே அப்படின்னா, எபிரேயருடைய எக்ஸ்பிரஷன் அது, நம்ம அதை புரிஞ்சுக்கணும். ஒவ்வொரு கலாச்சாரத்துக்கும் ஒரு எக்ஸ்பிரஷன் இருக்கு. இதுக்கும் என் இதயமே உருகிருச்சுங்க, இதயமே உடஞ்சிருச்சுங்கன்றதுக்கும் வித்தியாசம் இல்லை. எபிரேயர்னு அப்படி சொல்லுவாங்க, அவங்களுக்கு வந்து அந்த ஃபீலிங், சில நேரங்களில் நம்ம ரொம்ப ஒருத்தர் மேலே அக்கறை வச்சு அவங்களுக்கு ஏதாவது ஆவருந்தா நம்ம வயிறே கலங்கும் இல்லைங்களா, நமக்கு ஏற்பாடு இருக்கான், வயிறே கலங்கும். அந்த மாதிரி ஒரு வார்த்தை, வயிறே கலங்குதே, வயிறே இதாவதே. இட் வாஸ் மூட் வித் கம்பேஷன், மூட். சில காரியங்கள் ஆழமாக ஆழமாக நமக்கு வலி எடுக்கிறத நம்ம விளக்கணும்னா அந்த வார்த்தை தான் பயன்படுத்துது. உள்ளெல்லாம் வலிக்குதே. ஒரு சில நேரங்களில் நம்ம ஒரு அகோரமான ஒரு ஆக்சிடென்ட்டை கண்ணால் பார்த்துடுறோம்னு வைங்க, அங்கேயே இருக்கிறோம், அதை பார்த்துடுறோம், அதெல்லாம் சதறி கிடக்குது எல்லாம் அப்படின்னு பார்க்கும்போது உள்ளெல்லாம் நமக்கு வாந்தியே வந்துடுறது இல்லை, எல்லாம் வெளியில் வர மாதிரி ஆகுறது இல்லை. தட் இஸ் த ஃபீலிங், தட்ஸ் த ஃபீலிங். அதை தான் அவர் பேசுகிறார். என்ன இது வந்து கடவுளுடைய ஒரு ஆட்ரிபியூட், ஒரு குணம். இஸ் அ கம்பேஷனேட் காட், மனதுருகிற தேவன் அவர். அவர் அன்பான தேவன்னா அன்பு என்ன செய்யும், எப்போ பார் அக்கறை வச்சிருக்கோம், லவ் கேர் இல்லைங்களா. அன்பான தேவன்னா அக்கறை, அவருடைய அன்பு எல்லையற்றது, அவருடைய மனதுருக்கம் எல்லையற்றது. எந்த அளவுக்கு நம்ம நம்புறோம் அவரு எல்லையற்றவர், அப்பேற்பட்ட எல்லையற்றவர், எல்லா மனுஷர்களுக்கும் எல்லா மனுஷ அனுபவத்துக்கும் அப்பாற்பட்ட அன்பு அவர் வச்சிருக்கிறார். உண்மையா இருந்தா யோசிச்சு பாருங்க, அந்த அன்பை எடுத்துக்கிட்டு ஒரு மனுஷனுக்குள்ள போட்டோம்னா, உடம்பு இருக்கிற ஒரு மனுஷனுக்குள்ள போட்டோம்னா, அந்த மனுஷனை அப்படி அன்பு செய்ய வச்சோம்னா, அந்த உடம்பு என்ன வெளுத்து கட்டி சுக்கு நூறா படம் தெரியுமா? அதுதான் அவருக்கு ஆச்சு. கடவுளுடைய அன்பை தன்னுடைய சரீர உடம்புல இருந்து காட்ட பார்க்கிறாரு. உள்ளந்தரெல்லாம் உருகுது. பிகாஸ் இட்ஸ் த லவ் ஆஃப் காட். அந்த அன்பு வெளிப்படுத்த அவர் உடம்பே சுக்கு நூறு ஆகிற மாதிரி, நொறுங்குற மாதிரி ஒரு ஃபீலிங் அவருக்கு. பரிதாபத்தில் நொறுங்கி போறார். நொறுங்கி போச்சு உள்ளகிறதெல்லாம், சுருங்கி போச்சு உள்ளகிறதெல்லாம். அதான் அவர் சொல்லுது. சில நேரங்களில் ஐசாயால போட்டிருக்கு, அவர் தாமே நம்முடைய வியாதிகளை எல்லாம் சுமந்தார்னு வருது. அப்படின்னா என்ன, அந்த வியாதிகள் அவருக்கு வந்துருச்சா? குஷ்டரோகம் அவருக்கு வந்துருச்சா? இல்லை. தன்னுடைய மக்கள் இப்படி குஷ்டரோகம் படுறதை பார்க்கும்போது, அவருக்கு ஏற்பட்ட வழியை பார்க்கும்போது, தன்னை படைத்த தேவனாக அவருக்கு அதை விட பெரிய வழி வருது. அந்த வழியை சுமக்கிறத விட, ஏன் நமக்கே தெரியுது இல்லையா, நம்ம பிள்ளைகளுக்கு ஏதாவது ஒன்று ஆயிடுச்சுன்னா, சின்ன ஜுரம் தான், ஆனால் அது படுற கஷ்டத்தையோ படுற வேதனையோ பார்க்கும்போது அதுக்கு நூறு மடங்கு நமக்கு வயிறெல்லாம் கலக்கும். அவருது இல்லையா, எந்த அப்பாவோட அம்மாவோட பெற்றோரை விட எல்லாருடைய பாசம் அன்பு வச்சிருக்கிற கடவுளுக்கு தன்னுடைய மக்களை பார்க்கும்போது வயிறெல்லாம் கலங்குது, மனது உருகிறாள். ஐயோ இப்படி இருக்குது, ஐயோ இப்படி இருக்குது. அஸ் த கம்பாஷனேட் ஆஃப் காட். தேவனுடைய மனது உருக்கம், மனது இருக்கிறோம் ஐயோன்னு பாக்குறாரு. அந்த சரீர உடம்புல, பலவீன உடம்புல அவர் இருக்கும் போது நொறுங்குது, வெளுத்து கட்டுது அவர் உடம்பு, வெளுத்து கட்டுது. அவரால் முடியல. அதான் தான் மூடு கம்பாஷன். ரொம்ப வலி, ரொம்ப வலி அவருக்கு, ரொம்ப வலி. இயற்கையாவே ஆண்டவர் வலி. அது அந்த பரிதபிப்பு தான் அவரை எல்லாமே செய்ய வச்சுச்சு. நம்ம தேவன் மனதுருகிற தேவன் நம்ம மறந்துடுறோம். அவர் ஒருவருமே கெட்டு போவோம் மனதில்லாத தேவன், எல்லோரும் ரட்சிப்படையணும்னு விரும்புகிற தேவன். இந்த உலகத்தில் இருக்கிற கஷ்டங்கள் எல்லாம் பார்த்து அவர் என்ஜாய் பண்றதில்லை. நம்ம நினைக்கிறோமா நல்லா படு, கேரளாலாம் நல்லா வருத்தம் போயில்னு என்ஜாய், இல்லை கொஞ்சம் கூட அவர் படுறதில்லை, அவர் கஷ்டமே படுறதில்லை. அது எங்க பார்க்குறோம், இயேசுடைய மனசுல தான் பார்க்குறோம். அவர் மனதுருகிற தேவன், அவர் எந்த அளவுக்கு மனதுருகிறவர், எந்த அளவுக்கு அந்த மனதுருக்கம் அவருக்கு இருந்துச்சு தெரியுமா? கெத்செமனே தோட்டத்தில் வந்து அந்த சீசர்ல எல்லாம் சோல்ஜர்ஸ் எல்லாம் வராங்க தன்னை அரெஸ்ட் பண்ணணும்னு. வந்த உடனே அந்த சீசர்ல பிடிச்சிக்கிறாங்க. பிடிச்சிட்டோன்னு யாரை தேடுகிறீர்கள்னு கேட்கிறார். மதுரை நாகிய இயேசுவை தேடுகிறோம் அப்படின்றாங்க. நான் தான் அவர், என்ன பிடிக்கணும்னா அவங்கள விடுங்க அப்படின்னு. இவரு ஈஸியா தப்பிச்சு போக முடியும், இவரை யாராவது பிடிக்க முடியுமா? அவர் என்னத்துக்குள்ள போறாருன்றத கூட பொருள்படுத்தாம, எதுக்கு இவங்க பிடிச்சிட்டு போறாங்கன்னு கூட பொருள்படுத்தாம, அவங்கள விடுங்க நான் வரேன் அப்படின்றார். எவ்வளவு மனது இருக்கும், எடுத்துட்டு போய் அஞ்சு காயங்களை பற்றி சிலுவையில் தொங்குற. எப்பயாவது தன்னை பற்றி யோசிக்கணும், தனக்கு இருக்கிற வேதனையை பற்றி சிந்திக்கணும்னா அந்த நேரத்தில் தாங்க சிந்திக்கணும். என்ன அவமானம், என்ன வேதனை, என்ன வியாபாரம். ஆனால் பார்க்குற பார்வையெல்லாம் மற்றவங்க மேலே பார்த்து மனதுருகிறார். பார்க்குறாரு தன்னை சிலுவையில் அடித்தவங்கள பார்த்து மனதுருகி, பிதாவே அவர்கள் செய்கிறது என்னது என்று அறியாமல் அவங்க மேலே மனதுருக்கும். அவங்க அம்மாவை பார்க்குறாரு, பார்த்துட்டு அந்த அம்மா மேலே மனதுருக்கும். என்னை வளர்த்த அம்மாவே நான் இல்லையே, இனிமே உன்னை யார் பார்த்துக்குவாங்க? யோவானே எங்கள் அம்மாவை பார்க்க. எப்போ பார்மான இந்த மாதிரி மனதுருகிறவர் தான் இயேசு, இந்த மாதிரி மனதுருக்க இருக்கிறவர் தான் இயேசு. அந்த குணம் தான் இதை பார்க்குறோம். இட்ஸ் அ கம்பேஷனேட் காட். ஒரு இடத்துல போய் எருசலேம் வெளியில் நின்று எருசலேமை பார்க்குறாரு. பார்த்துட்டு எருசலேமே எருசலேமே, தீர்க்கதரிசிகளை கொலை செய்து உன்னிடத்தில் அனுப்பப்பட்டவர்களை கல்லெறிகிறவளே, கோழி தன் குஞ்சுகளை தன் சிறகுகள் கீழே கூட்டி சேர்க்கிறது வண்ணமாக நான் எத்தனை தரமோ உன்னை உன் பிள்ளைகளை கூட்டி சேர்த்து கொள்ள மனதா இருந்தேன், உங்களுக்கோ மனதில்லை அப்படின்னு பார்த்து எருசலேம் பார்த்து அழுகுறார். இங்க பாக்குறாங்க இயேசு கண்ணீர் விட்டார். எருசலேம் பார்த்து முடியல, ரொம்ப வலிக்குது அவருக்கு, மனது உருக்கம் ரொம்ப வாட்டுது அவர் உடம்ப, அந்த உருக்கத்துல அந்த இதுல அழுகுறார். அவர் பார்த்து தாங்க இயேசு, தாங்க நம்ம வேதத்தின் இயேசு, வேதத்தின் இயேசுவை நம்ம பார்க்கிறோம் பாருங்களேன். மனது உருகிறார். இவதான் ஐசாயா சொல்லி இருக்குது, இவத மேன் ஆஃப் சாரஸ், துக்கம் நிறைந்தவரும் பாடுகள் அனுபவிக்கிறோமாய் அவர் இருந்தார். என்ன இவருக்கு இப்படி ஒரு மனதுருக்கம் கொடுத்துச்சு? ஏன் இவர் இப்படி மனதுருகிறாரு? அது காரணம் 26வது வசனத்தை போட்டிருக்கு. என்ன போட்டிருக்கு, அவர் திரளான ஜனங்களை கண்ட போது. முதலாவது ஒரு காரியத்தை பார்த்தாரு, அவர் பார்த்து என்னத்தை பார்த்தாரு, மெய்ப்பன் இல்லாத படிங்க. எத்தனையோ பேர் இந்த மனுஷ குலத்தை பார்த்தாங்க, ஞானிகள், பிலாசபர்ஸ், அரசியல்வாதிங்க, பெரிய ஸ்டேஜஸ் அவங்கெல்லாம் பார்த்து ஆரம்பத்திலேருந்தே பார்த்து, இவர் பார்த்த மாதிரி யாரும் பார்க்கல, அவங்கெல்லாம் மேல் பார்வையெல்லாம் பார்த்து. இதான் பிரச்சனை, இதெல்லாம் செஞ்சுட்டா நான் சரியாயிரும், இதான் பிரச்சனை, இதான் பிரச்சனை, இதான் வந்து அப்படி இப்படின்லாம் சொன்னாங்க. ஆனால் இவர் பார்த்தது தெய்வத்தின் கண்களால் பார்த்ததுனால மனுஷ குலத்தின் உண்மையான பிரச்சனை என்னன்னு பார்த்தார். The true spiritual condition, மனுஷனுடைய உண்மையான ஆவிக்குரிய நில என்னன்னு பார்த்தார். நம்ம போய் பார்த்திருந்தா என்ன பார்த்துருப்போம், ஏய் அவர் நல்லா ட்ரெஸ் போட்டுருக்கிறார், இவர் நல்லா, இவர் பெரிய இவராக இருப்பார் போல இருக்குது, அவர் பெரிய ஆஃபீஸராக இருப்பார் போல இருக்குது, அவர் பிரதான ஆசாரியார் இருப்பார், எல்லாம் விதவிதமான சமுதாயத்தில் விதவிதமாக ரெஸ்பெக்ட்ஃபுல்லாக இருக்கிற யூத ஜனங்களை தான் நம்ம பார்வைக்கு தெரிஞ்சிருக்கோம். ஆனால் இதெல்லாம் கடந்து அவருடைய பார்வை இருந்துச்சு. அவர் என்னத்தை பார்த்தார் தெரியுமா, மனுஷ குலத்தின் ஆக்யூரேட் டயக்னோசிஸ், அவங்களுக்கு இருக்கிற உண்மையான பிரச்சனை என்னன்றது அவர் பார்த்தார். என்ன பார்த்தாரு, அந்த ஒரு 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 சிமிலி, இங்கிலீஷில் சிமிலின்னுவாங்க, தமிழில் வந்து ஓவமானம், ஓவமானம் ஒரு ஒரு அட மொழியில் அதை விளக்குறார். மனுஷ குலத்தின் நிலைமை தான் அதான் பிரச்சனை, மனுஷ குலத்துக்குன்னு ஒரு யூத அடமானத்தில் ஒரு ஓவமானத்தில் அது விளக்குறார். அதுக்கு பேர் என்ன கொடுக்குறாரு, மெய்ப்பன் இல்லாத ஆடுகளை போல். அது யூதர்களுக்கு நல்லா புரியும், யூதர்களுக்கு நல்லா புரியும், நமக்கு ஒரு வேலை புரியல, அவங்க செதறடிக்க தோய்ந்து போனவர்களும் செதறடிக்கப்பட்டவர்களுமா இருக்கிறார்கள், சிதறடிக்கப்பட்டவர்கள், அவருக்கு அது தெரியுது. அவர் வந்து உண்மையான பிரச்சனையை பார்த்தார், அவர் வந்து மேல் பார்வையான அவங்க போர்வையில் மயங்கி போயிடல, எவ்வளோ ஒழுங்காக இதுக்கு போகிறாங்க, எவ்வளோ ஒழுங்காக ஆலயத்துக்கு போகிறாங்க, அவங்களுடைய மேல் பார்வையான மதத்தில் அவர் குருடாக்கப்படலை, அவங்க மாயையான பார்வை அதில் அவர் மேல் பார்வையாக பார்க்கல, அவங்களுடைய போர்வையில் அவர் பார்க்கல, அவங்களுடைய உண்மையான தேவை என்னன்னு பார்த்தார். அந்த தேவையை ரெண்டு வார்த்தையில் விளக்குது, என்ன போட்டிருக்கு, தோய்ந்து போனவர்களாய். ஆக்சுவலாக சரியான வேர்டே இல்லை, இங்கிலீஷ்லேயும் ஃபெயிண்ட்னு போட்டிருக்கு, தோய்ந்து போனவர்களாய். அதுக்கு பல வார்த்தைகள், ஒரு ப்ராட் வேர்ட் அது, அதுக்கு பல வார்த்தைகள் சொல்லலாம், என்ன சொல்லலாம், சிதைக்கப்பட்டவர்களுமாய், ரொம்ப கொடுமையாக கிழிக்கப்பட்டு நார் நாராக கிழிக்கப்பட்டவர்களுமாய், ஒரு குத்தப்பட்டவர்களாய், உயிரோடு தோலுரிக்கப்பட்டவர்களுமாய், அப்படிதான் அந்த வார்த்தை, ரொம்ப கொடுமையா சித்திரவதை பண்ணப்பட்டவர்களுமாய், ரொம்ப பல ஒரு கத்தி எடுத்துக்கிட்டு ஒரு 100 தடவை ஒரு உடம்புல குத்தி இருந்தா எப்படி இருக்கும், அந்த மாதிரி உயிரோடு இருக்கும்போதே ஒரு மனுஷனுடைய தோலை உரிச்சா எப்படி இருக்கும், அப்படிதான் அவர் பார்த்தார். தோய்ந்துன்றதுக்கு அதான் வார்த்தை, ஸ்கின் எல்லாம் பேட்டர்ட் இல்லைங்களா, ஒரு அதே வார்த்தை, ஒரு சீர்கட்டு போய், எந்த அளவுக்கு சீர்கட்டு போயிருக்கிறவர்களா பார்த்தார், ரொம்ப அடிபட்டவர். ரெண்டாவது வார்த்தை என்ன போட்டிருக்கு, செதறப்பட்டவர்களுமாய், செதறப்பட்டவர்களுமாய், அப்படி செதறி போய், ஜோஷுவா 4:22 ஒரு வசனம் இருக்கு, ஒரு மனுஷனை வந்து ஈட்டி வந்து நெத்தியில குத்தி அவன் உடம்பு அப்படியே செதறி உட்காந்துருக்கு, அந்த வார்த்தை தான் இங்க பயன்படுத்து, செதறப்பட்டவர்களுமாய் அவர் பார்க்கிறார், சீர்கட்டு போய் போனவர்களுமாய். இது எப்படி நம்ம விளக்கலாம், இந்த வார்த்தைகளை விளக்குற சில உதாரணங்கள் நம்ம பயன்படுத்தி தான் ஆகணும். சில ஒரு ரொம்ப அழகான ஒரு பெண், ரொம்ப ரொம்ப அழகான பெண், எந்த குறையும் இல்லாத போல, ஒரு பெரிய ஆக்சிடென்ட்ல அகப்பட்டு தோலெல்லாம் கிழிஞ்சி கால் கையெல்லாம் தனியா போய் அப்படி ரோட்ல விழுந்துருச்சுன்னா எப்படி இருக்கும், அந்த மாதிரி ஒரு காட்சி, எப்படி மனது இருக்கும், எப்படி இருந்த பெண், என்ன அழகா இருந்த பெண், எப்படி இருக்கேன்னு பார்த்து மன உருகுல, அந்த மாதிரி ஒரு காட்சி. அந்த மாதிரி இந்த காட்சிக்கு முன்னாடி கேரளாவில் பார்க்குற காட்சி ஒன்றும் இல்லை, இந்த பொண்ணை பார்த்த காட்சி ஒன்றும் இல்லை, இந்த காட்சி ஏன்னா அதெல்லாம் தற்காலிகமான முடிஞ்சு போகிற காரியங்கள், இது நித்திய ஆவிக்கூறிய நிலைமையை பார்த்து அவர் மனதுருகிறார், மனதுருகிறார், மனதுருகிறார். பாருங்களேன், அவர்கள் இந்த மாதிரி நிலைமைக்கு வந்தது காரணம் என்ன, மெய்ப்பன் இல்லை, மெய்ப்பன் இல்லாததுனால இவர்கள் தோய்ந்து, அந்த வார்த்தையை தான் நான் யூஸ் பண்றேன், அதுக்கு அர்த்தம் என்னன்னு சொல்லிட்டேன், தோய்ந்து செதறடிக்கப்பட்டவர்களா, மெய்ப்பன் இல்லாதவர்களுமா, மெய்ப்பன் இல்லாதன்னு யூத ஒரு பிரேஸ் பழைய பாடல அடிக்கடி வரும், அடிக்கடி வரும், மேய்ப்பன் இல்லாத ஆடுகள்ன்ற மாதிரி ஒரு ஸ்தபிக்கப்பட்ட நிலைமை வேற இல்லவே இல்லை. பழைய ஏற்பாடுல பாத்தீங்கன்னா மோசே ஜெபம் பண்றாரு, ஆண்டவரே நாம் போன பிறகு யாராவது ஒரு தலைவரை ஏற்படுத்தும், இல்லைன்னா என் மக்கள் மெய்ப்பல் இல்லாத ஆடுகள் போல் மயங்குவாங்களே, அதுக்கு ரொம்ப பயப்படணும், ரொம்ப ஆபத்தான நிலைமை. மைகாயான்ற ஒரு தீர்க்கதர்சி வந்து ஒன்னு ராஜாக்கள்ல வந்து இஸ்ரவேலுக்கு வார்னிங் கொடுக்கிறார், தேவனுக்கு கீழ்படியாம போறீங்க, ஒரு இவங்க வந்து சத்ரு வந்து உங்களை எல்லாம் ஆர்மியெல்லாம் அழிச்சு உங்க ராஜாவை அழிச்சு நீங்கள் மெய்ப்பல் இல்லாத ஆடுகள் போல் போயிருவீங்க. அங்க அது பயன்படுத்தப்படுது. இன்னும் எசேக்கியேல் பயன்படுத்துறாரு, ஜெக்கேரியா பயன்படுத்துறாரு, இது திருப்பி திருப்பி வரும். ஏன்னா யூதர்கள யூத மொழியின்படி மெய்ப்பன் இல்லாத ஆடுகள்ன்றது ரொம்ப ரொம்ப சபிக்கப்பட்ட இடம். யோசிச்சு பாருங்க, ஒரு ஆடுக்கு வந்து ஒரு கைடன்ஸ் பாதுகாப்பு இல்லைன்னா என்ன ஆகும், என்ன ஆகும்? ஒரு ஆடு தனக்குன்னு ஒண்ணுமே செஞ்சுக்க முடியாது, எல்லாம் அந்த மெய்ப்பன் தான் செய்யணும். ஒரு முள்ளு குத்திருச்சுன்னா உடம்புலையோ கையிலையோ இல்ல கால்லையோ முக்கால முள்ளு குத்திருச்சுன்னா என்ன ஆகும், யார் எடுக்கிறது? அப்படியே தான் இருக்கும் முள்ளு. அதுக்கு உள்ளு இருக்குது இல்லைங்களா, அந்த உள்ளுல இன்செக்ட்ஸ், புழுக்கள், பூச்சிகள், பறவைகள் போய் உட்காந்துச்சுன்னா அதெல்லாம் கிளீன் பண்றவங்க யாரு? யாரும் கிளீன் பண்ண முடியாது. அது நல்ல பாஸ்டர் இல்லைங்களா, அந்த பாஸ்டர் தமிழ் மேய்ச்சல், அது நல்ல மேய்ச்சலை கூட்டு போய் இவரு தானே காட்டு காட்ட முடியும், நல்ல தண்ணீரண்டை இவரு தானே விட முடியும். சாப்பாடு இல்லை, தண்ணி இல்லை, அது மாத்திரம் இல்லை எந்த விதமான பாதுகாப்பும் இல்லாம ஓநாய்கள் சுத்தி இருக்குது, மெய்ப்பன் இல்லாத ஆடுகள் எங்க இருப்போன்னு வந்து கதறி கொதறி செதறடிக்கப்பட்டு வருகிற மாய், அதான் அந்த வார்த்தை. மெய்ப்பன் இல்லாத ஆட ஆய்ப்போய் நீங்க ரொம்ப பசியா பட்னியா போய் சத்ரு உங்களை சித்திரவதை பண்ணி அராஸ் பண்ணி செதறடிக்கப்பட்டவர்களா நீங்க இருக்கிறீங்க. அப்படித்தான் பாக்குறேன். பாருங்களா அந்த மொழியினுடைய அர்த்தத்தை நம்ம புரிஞ்சுக்கணும். புரிஞ்சுக்கிட்டு ஆண்டவர் அதை பார்க்கிறார். அதான் பிரச்சனை மனுஷ குலத்துக்கு, அதான் பிரச்சனை. பாதுகாப்பே இல்லாம இப்படி இருக்கிறீங்களே, இப்படி இருக்கிறீங்களே. அவங்களுக்கு இருந்த அன்னைக்கு இருந்த மேய்ப்பருங்க யாரு? இந்த பரிசேயர்கள்தான். அவங்க இசைக்கையில போட்டிருக்கிற மாதிரி ஆடுகளை மேய்க்காம ஆடுகளை தின்னுகிட்டு இருக்கிற மேய்ப்பருங்க, அப்படி ஒரு மேய்ப்பருங்க பாருங்களேன். அவங்க அவங்களை திட்டுற மாதிரி அவங்க ஆடுகளை இவங்க செதறடிக்க வைக்கிறதே இவங்க தான், தோய்ந்து போக வைக்கிறதே இவங்களுக்கு தான். இதான் ஒரு ஓல்ட் டெஸ்டமெண்ட் லாங்குவேஜில் இதை விளக்குறார். ஓகே, நம்ம இதோடு முடிக்கலாம், நமக்கு நேரம் ஆயிடுச்சு. சில பயன்பாடுகளை பார்த்து முடிக்கலாம். என்ன பார்த்துருக்கோம்? ரெண்டு காரியத்தை பார்த்துருக்குறோம். நம்பர் ஒன், இயேசு கிறிஸ்துவுடைய ஊழியத்தின் சுருக்கத்தை பார்த்தோம் இல்லைங்களா. அது எவ்வளோ உழைப்பு, எவ்வளோ கஷ்டம் இருந்திருக்கு. தேவனாக இருந்த போது என்ன ஒரு களைப்பில் அவர் ஊழியத்தை செஞ்சிருக்கிறாரு. ரெண்டாவதாக அவர் மனது உருக்கத்தை பற்றி பார்த்துருக்கிறார். என்ன அவர் மன உருக்கம் வச்சுச்சு? அந்த ஜனங்களுடைய உண்மையான நிலையை அவர் கண்டு கண்டதுனால், ஆவிக்குரிய நிலைமையை கண்டதுனால், மேல் பார்வையை அவர் பார்க்கல, உண்மையான ஆவிக்குரிய நிலைமை என்னன்னு பார்த்ததுனால் அவருக்கு மனது உருகுச்சு. பயன்பாடா நம்ம இதுல என்ன படிச்சுக்கணும், நமக்கும் இதுக்கு என்ன பாடம் இருக்குது? முதலாவதாக ஆண்டவருடைய மன உருக்கத்தை பார்க்கும்போது பேதுருவும் சரி பவுலும் சரி புதிய பாடுற நிருபங்கள்ல அடிக்கடி நமக்கு வருது, நீங்கள் மனதுருக்கம் உள்ள ஜனங்களா இருக்கணும், இயேசு கிறிஸ்துவுடைய மனதுருக்கம் உங்களுக்கு இருக்கணும் அப்படின்னு திருப்பி திருப்பி வரும் இல்லைங்களா. இயேசுவை பின்பற்றுகிறவர்கள்லாம் அந்த மன உருக்கம் நமக்கு இருக்கணும். உலகத்தின்படி நம்மளை வடிவமைக்க விடாமல் இயேசு மாதிரி நம்ம மறுரூபம் ஆகணும் அப்படின்னு நம்ம இருக்கணும். இயேசு கிறிஸ்துடைய சீஷர்களாக நம்ம இப்படி இருக்கணும். ஒரு கேள்வி நம்ம கேட்போம், உங்களுக்கு எந்த அளவுக்கு இந்த மன உருக்கம் இருக்கு? சில பேருக்கு நான் சொன்ன மாதிரி நம்ம வாழ்ற உலகம் வந்து சுயநல உலகம், சுயநல உலகம். மன உருக்கன்றதே என்னன்னு நிறைய பேர் தெரியாது. நமக்கு இருக்கா இந்த மனது உருக்கம்? நம்ம யோசிச்சு பார்க்கணும். உங்களுக்கு மனது உருக்கம் இருக்கா? இயேசு கிறிஸ்துக்கு இருந்த இந்த மனது உருக்கம் இருக்கா? முதலாவது அதை கேட்டு பார்க்கறேன். இயேசு கிறிஸ்துக்கு இந்த மனது உருக்கம் எப்படி வந்துச்சு? அவர் பார்த்ததுனால வந்துச்சு. முதலாவது பார்த்ததுனால வந்துச்சு. உங்களுக்கு இந்த மனதுருக்கம் இல்லாததுக்கு காரணம் என்ன தெரியுமா? மனதுருக்கம் இல்லைன்னா இல்லாததுக்கு காரணம் வந்து இந்த உலகத்தை ரொம்ப ரொம்ப தப்பான கண்ணோட்டத்தில் பார்த்தே பழகிட்டீங்க, மேல் பார்வையா பார்த்தே பழகிட்டீங்க. மாயை உள்ள மாயை உங்க கண்களை குருடாக்கியே இந்த உலகத்தை பார்த்து பழகிட்டதுனால மனதுருக்கமே இல்லை. அதுதான் காரணம், மேல் பார்வையா பார்க்கறது. மேல் பார்வையா இந்த போர்வையெல்லாம் எடுத்து போட்டு உண்மையான நிலைமை என்னன்றத பார்க்க நீங்க இன்னும் தெரியல. அதனாலதான் நம்ம ஜெபம் பண்ணோம், ஆண்டவரே உம்முடைய பார்வையிலிருந்து இந்த உலகத்தை பார்க்க எனக்கு கற்றுக் கொடு ஆண்டவரே, கற்றுக் கொடு. ஏன் நம்முடைய பார்வையில ரொம்ப கோளா மனதுருக்கம் இல்லாத காரணம் என்ன தெரியுமா? பார்வையே சரியில்லை. நம்ம பார்வை உலகத்தை பார்க்கிற பார்வையே ரொம்ப கோளாறான பார்வை. இதுதான் காஸ்பல். காஸ்பல் விஷயத்துல காஸ்பல்ல ஏன் நம்ம ஆர்வமா இல்லை? எத்தனையோ பேர் இயேசு கிட்ட வர கொண்டு வந்திருக்கிறவங்களுக்கு தான் இருக்கக்கூடிய ஒரே ரகசியம் என்ன தெரியுமா? திறமை இல்லை, பெரிய பேச்சு திறமை இல்லை, அவங்க இதயத்துல இருந்த மனுடு இருக்கும். இயேசுடைய பார்வையின் மூலமா உலகத்தை பார்க்க கத்துக்கும் போதுதான் மனதுருகி அவர் செஞ்ச காரியங்களை அவங்களும் செய்ய ஆரம்பிச்சாங்க. நம்ம குறை வந்து டைம் இல்ல, அது இல்லைன்னு இல்லை, ஹார்ட் ப்ராப்ளம், மனதுருக்கமே இல்லாத இருதயங்கள். இந்த இருதயம் மனதுருக்கம் தான் நம்மள சுவிசேஷத்துக்கு சுவிசேஷ ஆத்ம சோல் வின்னர்ஸ் தான். சோல் வின்னர்ஸ் கரெக்டான வேர்ட் இல்லை, நம்மளை யாரையும் வின் பண்ணிட முடியாது. ஆனா அந்த ஆத்மாக்களை ரட்சிக்கிறதுக்கு கருவியாக நம்ம பயன்படாம இருக்கிறதுக்கு காரணம் என்ன தெரியுமா? ஆண்டவர் நம்மளை பயன்படுத்தாம இருக்கிறதுக்கு காரணம் நமக்கு மனதுருக்கம் இல்லை. அது பாக்குறோமா? அதான் ப்ராப்ளம் நமக்கு, மனதுருக்கம் இருக்கா? இயேசு மாதிரி இந்த மனதுருக்கம் தான் ஜெபம் பண்ணும். ஆண்டவரே, இந்த உலகத்தை உம்முடைய பார்வையில் பார்க்க எனக்கு கத்துக்கிடும். இது ஒரு சின்ன பார்வை எப்படி வந்துச்சு ஆண்டவருக்கு? அவர் பார்த்தார், அவர் பார்த்தார். இது சின்ன காரியம் இல்லை. அவ்வளோ அவசரமா 204 கிராமங்களை போய் ஊழியர் செஞ்சுக்கிட்டு இருக்கிற அவரு நேரத்தை எடுத்து, அந்த வார்த்தை எப்படி போட்டிருக்குதுன்னா, நேரத்தை எடுத்து ரொம்ப ஆராய்ந்து உண்ணுறிந்து உத்து மேல் பார்வையெல்லாம் பார்க்காம உண்மையான நிலையை நேரத்தை எடுத்து பார்த்து எந்த அளவுக்கு பார்த்தார்னா, அவருக்கு உள்ள மனதுருக்கம் பொங்கி வர அளவுக்கு அதை பார்த்து உணர்ந்தார். நம்ம அப்படி பார்க்குறோமா உலகத்தை? அப்படியா பார்க்கணும், யோசிச்சு பாருங்க. உலகத்தை பார்க்குறோமா? நம்ம நிறைய டைம்ல பார்க்கவே விரும்புறது இல்லை. ஏன்? நம்ம நிறைய கஷ்டங்களை பார்த்தோம், அவங்களுக்கு உபத்திரவத்தை பார்த்தோம்னா நம்ம ரொம்ப ஃபீல் பண்ண விரும்புறதுக்கு அளவு தான் அதிகமாக ஃபீல் பண்ண ஆரம்பிச்சிருவோம். அதிகமாக ஃபீல் பண்ணுறதுக்கு அளவு அதிகமாக செய்ய ஆரம்பிச்சிருவோம். அது நமக்கு சரி வராதே, நம்ம அதை எது செய்யணுமே, அது நமக்கு சரி. அதனால நம்ம இதயத்தை கடினப்படுத்திக்கிட்டு இதயத்தை அடைச்சிக்கிட்டு மனதுருக்கத்துக்கு இடம் இல்லாமல் நம்ம வாழ்க்கை நம்ம இதுன்னு நம்ம போயிடுறோம். தான பிரச்சனை நமக்கு. எந்த அளவுக்கு இயேசுடைய மனதுருக்கத்தில் பங்காளர்களா நம்ம ஆகிறோமோ அந்த அளவுக்கு ஆத்மத்தை வெல்லுகிற கருவிகளாக நம்ம ஆக முடியும். எந்த அளவுக்கு இதயத்தை அடிச்சுக்கிறோமோ அந்த அளவுக்கு ஆத்ம ஒன்றும் ரட்சிக்காமல் வெக்கத்தோட ஒரு ஆயுஷ் ஆண்டவா, அதான் நம்ம வாழ்க்கை. வெக்கத்தோடு இதயத்தை அடைச்சுக்கிட்ட ஆண்டவர் சுயநலமான ஒரு வாழ்க்கையை வாழ்ந்த ஆண்டவர், ஆத்ம ஒன்றும் ரட்சிக்காமல். அதான் நம்ம இயேசு பார்வையில நம்ம பார்க்கிறோமா, நேரத்தை எடுத்து பார்க்கிறோமா? இயேசு பார்த்தார், அந்த பார்வை அவருக்கு மனதுருக்கம் தந்துச்சு, நேரத்தை எடுத்து பார்த்தார். அவ்வளோ பிஸியாக இருக்கும் போதும் அவர் பார்த்தார். ஆண்டவரே, உன் கண்களால் உலகத்தை பார்க்க எனக்கு கற்றுக் கொடுமா? ஆண்டவரே, நம்ம செய்ய வேண்டிய ஜெபம் யோசிச்சு பாருங்க, அவர் என்னத்தை பார்த்தாரு? முதலாவது மக்களை எப்படி பார்த்தாரு? உலகத்தை எப்படி பார்த்தாரு? உலக மாயப்படின்னு பார்க்கல. நம்ம உலக மாயில தான் மாட்டிக்கிட்டு இருக்கோம். என்ன பார்க்குறோம்? உலகம் நம்மளுக்கு போய் சொல்லி நம்மளை மயமாத்தி வச்சிருக்கோம். என்னங்க டெக்னாலஜி எவ்வளோ டெவலப் ஆயிருக்குது, எவ்வளோ எஜுகேஷன் டெவலப் ஆயிருக்குது, டெவலப்மெண்ட் கம்ப்யூட்டர்ஸு, லேப்டாப்பு, இன்டர்நெட்டு, கனெக்டட் வேர்ல்டில் இருக்கிறோம் நம்ம. எவ்வளோ டெவலப்மெண்ட், என்னென்னலாம் யோசிக்கிறாங்க தெரியுங்களா? இப்போது ரொபாட்டிக்ஸ் எவ்வளோ பேருக்கு தெரியுமா? இப்போ யோசிச்சுட்டு இருக்காங்க, இப்போ மார்ஸுக்கு நம்ம போக முடியாது, ஜூபிட்டருக்கு போக முடியாது, தண்ணி இல்லை, ஆக்சிஜன் இல்லை, நம்ம தானே போக முடியாது, நம்ம ரொபாட்டிக்ஸ் அனுப்பலாமே, ரோபோட்ஸை பண்ணி அனுப்பலாமே. அவங்கள அங்கே அனுப்பிட்டு இங்கே வந்து பல்யூஷன் பண்ணுது இல்லையா, ரொம்ப காற்றெல்லாம் கெடுக்குது, தண்ணியெல்லாம் கெடுக்கிற ஃபேக்ட்ரிஸ் எல்லாத்தையும் அங்கே அனுப்பிச்சிருவோம். அந்த கெட்டு போட்டு அங்கே ரோபோட்ஸை வச்சு பண்ணிக்கிட்டு அங்கேருந்து எக்ஸ்போர்ட் பண்ணிக்கலாம் நம்ம. அப்படியெல்லாம் யோசிக்கிறாங்க, நடந்தாலும் நடக்கும். இப்படி ஒரு காலத்தில் வாழுகிற நாம் காஸ்பிளில் போய் சொன்னீங்கன்னா, இது ஓல்டு ஃபேஷன் இல்லையா? 2000 வருஷத்துக்கு முன்னாடி ஒருத்தர் செத்தார், 2000 வருஷத்துக்கு மல்டிநேஷ்னல் கம்பெனியில் போய் இயேசுவை பற்றி பேசணும்னா ஓல்டு ஃபேஷன் இல்லையா? அதான் நமக்கு போய் உலகம் சொல்லி கொடுக்குது. என்ன முன்னேற்றம், என்ன கேஜெட்ஸ், என்ன தான் வந்தாலும் ஒன்று நம்ம புரிஞ்சுக்கணும், மனுஷன் மாறல. மனுஷனுடைய உண்மையான தேவை அது எந்த டெவலப்மெண்ட்டும் எஜுகேஷனும் நிறைவேற்றலை, அப்படியே தான் இருக்கிறான் உலகம். அப்படியே தான் இன்னும் கற்பழிப்பெல்லாம் மோசமாக தான் போயிருக்குது, இன்னும் மோசமாக தான் உலகம் இருக்குது. இதுக்கு ஒரே பதில் இந்த கேஜெட்ஸ், டெக்னாலஜி, இது முன்னேற்றம், இதெல்லாம் மேற்பார்வையான போர்வை. இதெல்லாம் இதனால தான் காஸ்பல் எங்களுக்கு தேவையில்லை, இதெல்லாம் இந்த காலத்தில் பேசக்கூடாதுன்னு போர், அதெல்லாம் தூக்கி போட்டு மனுஷன் எப்படி இருக்கிறான் பாருங்க. அப்படி நம்ம பார்க்குறோமா? ஐயோ, இவனுடைய நிலைமைன்னு பார்த்து மனதுருகிறோமா? அப்படி நண்பர்களை கூட வேலை செய்கிறவங்க பார்த்து மனதுருகிறோமா? எப்படி நம்ம பார்க்குறோம் மனுஷர்களை? யோசிச்சு பாருங்க. ஆடுகள், அவர்கள் என்ன சொல்கிறார் இவர்? முதலாவது அவர்கள் ஆடுகள்னா என்ன தெரியுமா? முட்டாள், மிருகங்களே ரொம்ப முட்டாளான மிருகம் மாடுதான். கூட்டமா எங்கன்னா போனாங்கன்னா போதும், கூட போயிடும். குழியில போய் விழுந்தா குழியில, தனக்கு எது நல்லதுன்னு ஆடுக்கு தெரியவே தெரியாது. அப்படித்தான் உங்க சொந்தக்காரு, அப்படித்தான் ஏன் சொந்தக்காரு, பக்கத்துல வீட்டுல இருக்கிறவங்க, கூட வேலை செய்யவங்க எல்லாம் ஆடுங்க. அவங்களுக்கு என்ன நல்லதுன்னு அவங்களுக்கு தெரியாது. ஆடுகள் அவங்க யோசிச்சு அப்படி நம்ம பாக்குறோமா? கள்ள போதகன் யாரு, நல்ல போதகன் யாருன்னு தெரியாம போயிட்டு இருக்கிற ஆடுகள் அவங்க. எல்லா மனுஷர்களும் அப்படித்தான். அப்படி நம்ம பாக்குறோமா? அதுவும் ஆடுகள் மாத்திரம் இல்லை, ஏற்பட்ட ஆடுகள், ரொம்ப வேர்ஸ்டான சிச்சுவேஷன், மெய்ப்பன் இல்லாத ஆடுகள். ஐசாயா நம்மளை பத்தி என்ன சொல்றாரு, மனுஷனுக்கு நடந்த பிரச்சனை என்ன தெரியுமா? நாம் எல்லோரும் அவர் லைக் ஷீப், ஆடுகளை போல் நாம் வழி தப்பி போனோம். அதான் உலகத்தின் நிலைமை, வழி தப்பி, அவன் வழி தப்பி போயிட்டான். உலகத்துல மனுஷனுக்கு இருக்கிற பிரச்சனை என்ன? வழி தப்பி ஆண்டவர்கிட்ட இல்ல, கடவுள்கிட்ட இல்ல, வழி தப்பி போயிட்டான். அதான் பாவத்தின் வீழ்ச்சினால ஏற்பட்ட ஒரு காரியம், எல்லாம் எஸ்கேப் ஆகி போயிட்டாங்க. ஆடுகிட்ட இருந்து மெய்ப்பன் இல்லாத ஒன்னும் தெரியாத ஆடுகளா தத்தளிக்கிற மனுஷர்களா பாக்குறோமா நம்ம? ஐயோ, ஆடுகள் மெய்ப்பன் இல்லாத ஆடுகளுடைய நிலைமை எவ்வளவு மோசம் நம்ம பாக்குறோமா? நம்ம வீட்டு எதிர்க்க பாக்குறோம், நல்ல வேலையில இருக்கிறாங்க, ஹஸ்பண்ட் ஒய்ஃப், குழந்தைங்க இருக்குது, வீடு வசதியா இருக்குது, மல்டிநேஷனல் கம்பெனி, நல்ல சம்பளம், அதெல்லாம் பார்த்து எல்லாம் சந்தோஷமா இருக்கிறாங்க. போதுமான பணம் அவங்களுக்கு இருக்குதே, எல்லா வசதியும் இருக்குதே, அவங்களுக்கு என்ன குறைன்னு நம்ம நினைக்கிறோம்னா நம்ம கண்ணு குருடாயிருக்கு. நட்பையே அதெல்லாம் மேற்பார்வைய போர்வையெல்லாம் தூக்கி போட்டுட்டு அவங்க உள்ளத்துல போய் பார்த்தீங்கன்னா எவ்வளவு வெறுமையா இருக்குது அவங்க வாழ்க்கை, எவ்வளவு பயம் அவங்களுக்கு, எவ்வளவு மரண பயம். திடீர்னு அவங்க வீட்டுல உடம்பு சரியில்லாம போச்சுன்னா எவ்வளவு வியாபலப்படுறாங்க. ஒரு வாலிபனோ இவங்களோ செத்து போயிட்டாங்கன்னா ஹாஸ்பிட்டல் வெளியில அவங்க எவ்வளவு கதர்றாங்க. வாழ்க்கைக்கு அர்த்தம் என்னன்னு தெரியல, ஏன் இந்த உலகத்துல இருக்கிறோம், எங்க போக போறோம், செத்தா என்ன ஆக போகுது, ஆண்டவர் யாரு, ஒண்ணுமே தெரியாம ஆடுகள் போல வெயிப்பன் இல்லாத ஆடுகளா இருக்காங்களே. அவங்க உள்ள தனிமையும் வேதனையும், உள்ளுக்குள்ள எவ்வளவு போராட்டம் இருக்கு தெரியுமா? இன்னொரு குடும்பம் இருக்குது, ஹஸ்பண்ட் வைஃப் எப்பப்பார் குடிதான், குடிதான், ஆனா அவங்க குடி சந்தோஷமா பார்ட்டி, எப்பப்பார் மியூசிக் போட்டு பார்ட்டி வைக்கிறாங்களே நம்ம பார்த்து. ஆடுகள் தெரியாம அப்படி பண்ணுது. உள்ளுக்குள்ள போய் பார்த்தோம்னா அவங்களுக்கு வாழ்றதுக்கும் பயம், சாவறதுக்கும் பயம். வாழ்றதுக்கு பயம் இருந்தால்தான் குடிக்கிறாங்க, வாழ்க்கையை சமாளிக்க முடியாதனால தான் குடிக்கிறாங்க. அந்த உள்ளான பார்வையை பார்க்கிறோமா இல்ல? இதுல எல்லாம் மயங்கி கிடக்குறோமா? நம்ம மாய பார்வையில மயங்கி கிடக்குறோமா? எப்ப நம்ம அந்த உள்ளான பார்வையை பார்த்து மனுஷர்கள் எந்த நிலைமையில இருக்காங்க பார்க்க ஆரம்பிக்கிறோமோ அப்பதாங்க இயேசுக்காக அவங்கள அடைய முடியும். நம்ம இதெல்லாம் தூக்கி போட்டு உண்மையான தேவைதான்ப்பா அவனுக்குன்னு கொடுக்க முடியும். நம்ம நம்மளே குருடர்களா இருந்தா இயேசு பார்வை நமக்கு வேணும் இல்லையா? யோசிச்சு பாருங்க, யோசிச்சு பாருங்க. ஆடுகள் இல்லாத மெய்ப்பர்கள், மெய்ப்பன் இல்லாத ஆடுகள், என்ன ஒரு கொடுமை! அந்த பிசாசு அவங்களை ஒவ்வொரு நாளும் அணு அணுவா சித்திரவதை பண்ணி சாகடிச்சுக்கிட்டு இருக்கு. இச்சைகள்லயோ எத்தனை பேர் குடியில, எத்தனை பேர் போனோகிராஃபியில வாழ்க்கையை சீரழிச்சுக்கிட்டு இருக்கிறாங்க, வேசித்தனத்துல வாழ்க்கையை சீரழிச்சுக்கிட்டு இருக்காங்க. என்ன மனம் இருக்கும் நமக்கு இருக்குது? இதெல்லாம் பாக்குறோமா? நம்ம தான் யோசிச்சு பார்ப்போம் எந்த அளவுக்கு மனது இருக்கும் வருது. இது ஒரு கஷ்டமான உதாரணம், ஆனா எனக்கு ரொம்ப எஃபெக்டிவா தெரிஞ்சிச்சு. எங்க வீட்டுல ஒரு பூனை வந்து, பூனை குட்டி போடுச்சு, ஒரு ஃப்ளோரில் சஜ்ஜா மாதிரி இருந்துச்சு. மற்ற குட்டிகள்லாம் போயிருச்சு, ஒரே ஒரு குட்டி வந்து அங்கே இருந்துச்சு. அது அம்மாவும் கவனிக்கல, அது பட்டுன்னு மேலே கீழே விழுந்துருச்சு. கீழே வந்து வீட்டில் அங்கே எங்கே வெளியிலலாம் நடமாடுது. நான் அம்மா இல்லை, எங்கேயும் போயிருச்சு அம்மா. இது ஜான் குட்டி, பூனை குட்டி, நாய்க்குட்டி, ஆடுக்குட்டி, எது பார்த்தாலும் அவங்க ரொம்ப பிடிக்கும். அதை பார்த்து பாலை வச்சு போத்து வளர்த்து அது எவ்வளோ பார்த்துக்கிட்டான். பார்த்துக்கிட்டாலும் நம்ம ஓரளவுக்கு தான் ப்ரொடெக்ஷன் இல்லைங்களா? அம்மா இல்லை, யாரும் இல்லை, அது தொண்டி நொண்டி நடக்குது, உடம்பு சரியில்லாமல் போகுது, அம்மா ப்ரொடெக்ஷன் இல்லை. திடீர்னு நாய் வந்து கடிச்சிருச்சு ஒரு வாட்டி. அது என்ன பண்ணுறது, ஐயோ இதை என்ன பண்ணுறதுன்னு பார்த்து ப்ரொடெக்ஷன் பண்ணி வைக்கிறோம். எவ்வளோ ப்ரொடெக்ஷன் பண்ணி பண்ணி வச்சாலும் ஒரு நாள் என்ன ஆச்சு, வந்து பார்க்கும்போது நாலஞ்சு பெரிய பெருச்செலிங்கெல்லாம் சேர்ந்து அது சிதறடிக்கப்பட்டு வர தோலை அங்கே தான் உழுந்துருக்கு. அதை பார்த்து ஜான் அன்னைக்கெல்லாம் அழுதான், மனதுருகி அழுதான். ஐயோ, மனுஷக்குள்ள நிலைமை தாங்க, பிசாசு அவங்கள அராஸ் பண்ணிக்கிட்டு இருக்குது, மேல் பார்வையை காமிச்சு அரேஸ் பண்ணிட்டு எல்லாம் அழிய போறாங்களே. அப்படி நம்ம பாக்குறோமா? அந்த பார்வை நமக்கு இருக்குதா? யோசிச்சு பாருங்க. ஆண்டவர்கிட்ட இருந்து ரொம்ப தூரம் போயிட்டாங்க, எந்த கைடன்ஸும் இல்லை, எந்த பாதுகாப்பும் அவங்களுக்கு இல்லை. இன்னைக்கு செத்தா நரகம், இன்னைக்கு செத்தா நரகம். தேவன்கிட்ட இல்ல, ஆடு தனியா இருக்கவே முடியாது, ஆடு தனியா இருக்கவே முடியாது. அவங்களுடைய சீரழிவை நம்ம பாக்குறோமா? தோய்ந்து போனவர்களா என்ன பாவத்தில் பாவம் பண்ணி 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 மனசாட்சி சூடுண்டு போய் பாவ பாரம் மனசாட்சி எல்லாம் அழுத்துது. நிம்மதியே இல்ல, பயம், மரண பயத்துல அவங்க வாழ்றாங்களே. கஷ்டப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே அந்த பாரம் சுமங்கத்து அவங்க வாழ்றாங்க. உலகத்துல பாவங்களை யோசிச்சு பாருங்க. நான் பயங்கர நியூஸ் பேப்பர்ல பாக்குறோம், 70 வயசு தாத்தா 3 வயசு குழந்தைய கற்பழிச்சா. டெரிபிள் திங்ஸ். அரசியல்வாதிங்க என்னென்ன சொல்லிட்டு போறாங்க, இதெல்லாம் நம்பிக்கிட்டு போற கூட்டம் இல்லைங்களா? இந்துத்துவம், இந்து தேசம், அதெல்லாம் கோடிக்கணக்கான 80% இந்தியாவில் நம்பிட்டு போறாங்க. அதெல்லாம் ஓனாய்க, அதுங்க பேச்சுங்களை நம்பிக்கிட்டு மெய்ப்பன் இல்லாத ஆடுகள் போல போறாங்க. டு வி ஹாவ் கம்பேஷன், அதான் நம்ம கேட்கணும். கடைசியில இவங்களுடைய முடிவெல்லாம் எங்க போக போகுது? நரகத்துக்கு போக போறான், நரகத்துக்கு போக போறான். இவங்களுக்கு ரட்சகரை பத்தி சொல்றவங்க யாரு? சொல்றவங்க யாரு? நரகத்தை பத்தி நம்ம நம்புறவங்களா இருந்தா நம்ம ஏன் இவங்களை பத்தி எல்லாம் பேச மாட்டேன்றோம்? இவங்களை பத்தி எல்லாம் ஏன் ஆண்டவரை பத்தி சொல்ல மாட்டோம்? நரகத்துல இருக்கிறவங்களே கவலைப்படுறாங்க இவங்க நரகத்துக்கு வரக்கூடாது. ஐஸ்வர்யவான் கவலைப்படுறான், ஐயோ வந்துடக்கூடாது. ஆனா நரகத்தை பத்தி நம்புறதா இருந்தா நம்ம இவங்களை பத்தி எல்லாம் பரிதவிப்பு இல்லாம நம்ம எப்படி இருக்க முடியும்? நீங்க யோசிச்சு பாருங்க. ஐ திங்க் திஸ் இஸ் த ப்ராப்ளம் நம்ம கிட்ட. மெய்ப்பன் இல்ல அவங்க கிட்ட, மெய்ப்பனுடைய பாதுகாப்புல அவங்க இல்ல. ஒவ்வொரு கிறிஸ்தவனுடைய கடமை இல்லையா? நம்ம யோசிச்சு பாருங்க, அந்த கடமையில நம்ம எப்படி இருக்கிறோம்? என்ன பிரச்சனை உங்களுக்கு தெரியாம இருக்கலாம். பிரச்சனை இதுதான், நம்ம இருதயம் மன உருக்கம் இல்லை. அவங்களுடைய நிலைமையை பார்த்தா தான் மன உருக்கம் வரும். உண்மையான நிலைமை, மாய நிலைமையை விட்டு இயேசுடைய பார்வையில அவங்க நிலைமையை பார்த்தா தான் மனதுருக்கம் வரும். எப்படி இந்த பிள்ளைய பார்த்துட்டு ஐயோ இன்னுமே ஒன்றும் செய்யாம இருக்கக்கூடாது, இப்பெல்லாம் சொல்லுது எனக்கு தூக்கமே வரல, உள்ளூர்தான் சொல்லி எனக்கு ஏதாவது செய்யணுமேனு வரும். ஏன் மன உருக்கம் அந்த அளவுக்கு வந்துச்சு? அந்த அளவுக்கு அழிஞ்சு போறவங்க மேல நமக்கு மன உருக்கம் இருக்கா? இருக்கும் போது சும்மா இருக்க மாட்டோம் நம்ம. இயேசு என்ன பண்ண பாருங்க, அவங்கள மாதிரி ஃபீல் பண்ண ஆரம்பிச்சார். அவர் ஃபீல் பண்ண மாதிரி அந்த மன உருக்கம் அவருக்கும் வந்துச்சு. தேவகுமார்னு அவர் ஃபீல் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை, அந்த அளவுக்கு ஃபீல் பண்ணார். பாருங்களேன், ஃபீல் பண்ணி எந்த அளவுக்கு நம்ம இந்த மன உருக்கத்துல பங்காளர்களா ஆகிறோமோ அந்த அளவுக்கு சுவிசேஷ பணியில் நாம் ரொம்ப ஆர்வத்தோடு செயல்களோடு கனி கொடுக்கிறவர்களா நம்ம இருப்போம். எந்த அளவுக்கு நம்ம இதயத்தை அடைச்சுக்கிறோமோ அந்த அளவுக்கு ஆத்மா ஒன்றும் ரட்சிக்காம வெக்கத்தோடேன்ற ஒரு ஆயுசு தான் நமக்கு இருக்கும். யோசிச்சு பாருங்க, இது முக்கியமான சத்தியம். அது அதோடு நிற்கல, அந்த மன உருக்கம் தான் அவர் என்ன பண்ண வச்சுச்சு, 204 கிராமங்களையும் நகரங்களையும் சுத்த வச்சுச்சு. சுத்த வச்சுச்சு நமக்கும், நம்ம போய் அப்படி சுத்தணும் போகணும் காஸ்பல் எடுத்துட்டு போகணும்னு இல்லை, நம்மளை சுத்தி இருக்கிறவங்க. சில நேரங்களில் நம்ம ஹோலி ஸ்பிரிட்டுக்கு சென்சிட்டிவா இருந்தால் அவங்க உடம்பு சரியில்லையே, அவங்கள போய் இந்த நேரத்தில் பார்க்க முடியாதா? இந்த நேரத்தில் ஆண்டவரை பற்றி சொல்ல முடியாதா? நான் அவங்க வந்து வரணும், அவங்க வரணும்னு நம்ம காஸ்பல் இப்படி யோசிச்சு பாருங்க. நம்ம நிறைய சபை வளர்ந்தது, நிறைய விஷயங்களை நிறைய பேர் விசேஷங்களை கேட்டு வந்தவங்க தான். நம்ம போய் கூப்பிட்டு வந்தவங்கன்னு எத்தனை பேர் எண்ணி பாருங்க, எத்தனை பேர் இருக்கிறாங்க. நம்ம போய் காஸ்பல் எஃபர்ட்ல வந்தவங்கன்னு ரொம்ப லெஸ் தான். அதில் எப்போ நம்ம வரப்போகிறோம் யோசிச்சு பாருங்களேன். ஹோலி ஸ்பிரிட் அநேக டைமில் நமக்கு அந்த உணர்வை தருவார். இவங்களுக்கு போய் சொல்ல முடியாதா? அவங்களுக்கு போய் சொல்ல முடியாதா? பர்சனலாக நமக்கு உணர்வை தருவார், அவங்ககிட்ட நம்ம பேச முடியாதா அப்படின்னு பேசும்போது அதுக்கு சென்சிட்டிவாக இருந்து நம்ம செய்ய முடியும். இது எப்படிங்க இயேசு செஞ்ச மாதிரி என்னால் செய்ய முடியாது? நிச்சயமாக செய்ய தான் முடியாது. அதுக்கு தான் இயேசு என்ன சொன்னார், நான் என் பிதா கிட்ட போகிறேன். என் பிதா கிட்ட போகும்போது நான் எங்கிட்ட பிதா கிட்ட போகிறதுனால என்னை விட பெரிய காரியங்களையும் நீங்கள் செய்வீங்க. என்ன பிதா கிட்ட போகும்போது என்ன நடக்கும்? ஹோலி ஸ்பிரிட் வருவார், அவர் தான் உங்களை பயன்படுத்துவார். நம்ம இந்த மனதுருக்கம் இருந்து இயேசு பார்வையில பார்த்து மனதுருக்கம் இருந்து பரிசுத்தாவிக்கு சென்சிட்டிவா இருந்தா போய் 2-3 வார்த்தைகளை பேசி நம்ம ஆண்டவருக்கு செய்ய ஆரம்பிச்சோம்னா அதிசய விதமா ஆத்துமாக்கள் அதன் மூலமா கொண்டு வருவார். ஏன் அதை செய்யறது நம்ம இல்லை, ஹோலி ஸ்பிரிட். ஏன் அவர் சொன்னார் இல்லைங்களா, நான் பிதா கிட்ட போறதுனால என்னை விட பெரிய காரியங்களை உங்களால செய்ய முடியும், போய் பேச முடியும். அவர் ஹோலி ஸ்பிரிட் தான் செய்ய வைக்கும். அதுக்கு பயன்படுகிறவர்களா நாம் இருப்போம். ஜெபம் பண்ணலாம். நல்ல தேவனே, இந்த செய்திக்காக நன்றி செலுத்துகிறோம். உங்களுடைய இருதயத்தின் மனதுருக்கத்தை பார்க்க எங்களுக்கு உதவி செய்திருப்பா. இதுல நாங்கள் மெய்யாகவே ரொம்ப குறைவுள்ள மக்கள், மாயை பார்வையை கொண்டு போர்வைகளை மயங்கி அன்றுவரே உண்மையான மனிதர்களுடைய நிலைமையை பார்க்காமல் அவர்கள் சதரிக்கப்பட்டவர்களாக தோய்ந்து போனவர்களாக பிசாசினால் கொலை உயிருமா குத்து உயிருமாக அழிக்கப்படுவதை பார்க்காமல் ஆடுகள் போல் மெய்ப்பனில்லாத ஆடுகள் போல் இருக்கிறத பார்க்காமல் நாங்கள் அவருடைய உண்மையான நிலையை பார்த்ததில்லை ஆண்டவரே. கொஞ்ச நேரம் எடுத்து மக்களுடைய உண்மையான நேரத்தை நீ பார்த்த உம்முடைய பார்வையில் பார்க்க எங்களுக்கு கத்துட்டான். எங்க இதயத்தில் மனதுருக்கம் ஓடி பொங்கி வரும் அளவுக்கு நாங்கள் பார்க்க எங்களுக்கு அந்த பார்வையை தாரும் ஆண்டவரே. அந்த மனதுருக்கத்தோடு நீர் செய்த அந்த ஊழியத்தில் ஒரு சில அளவுக்காவது நாங்களும் செய்ய எங்களுக்கு கிருபை பாராட்டும். எங்களுடைய அசட்ட தன்மையை, எங்களுடைய கடின இதயத்தை மன்னித்து கிருபை காட்டும் ஆண்டவரே. எங்களுக்கு மன்னியும் ஆண்டவரே, உதவி செய்யும். இந்த ஜெபத்தை எங்கள் ஆண்டவராகிய இயேசுவின் நாமத்தில் எடுக்கிறோம் நல்ல தேவனே.
ஆமென்.
போட்டிருக்கிற